கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமையான இரட்சகர் கர்த்தர் இயேசுனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாக கடவுது என்று வாழ்த்துக்கள் கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்கள் ரொம்ப விசேஷமா. எங்களுடைய அருமையான மூப்பர்கள் சகோதரர் ஜபசீலன் மற்றும் சரவணன் அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்கிறேன். நீண்ட நாள் ஆச்சு உங்கள் மத்தியில வந்து தேவனுடைய வார்த்தையை பேசுவது. ஆனா தேவன் இன்னைக்கு மீண்டும் அவருடைய அளவில்லாத அன்புல இப்படியாக தந்துட்ட ஒரு சந்தர்ப்பின் மத்தியில உங்களை சந்திக்கவும், அது ரொம்ப விசேஷமான ஒரு காலப்பகுதியில நாம் இருக்கிறோம். இந்த காலப்பகுதிக்கே உரிய சில வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் எல்லோரும் சேர்ந்து பெற்றுட்ட இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து கொண்டு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நாம் வரவிருக்கிற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நம்முடைய அருமையான இரட்சகர் கர்த்தர் இயேசு இந்த உலகத்துக்காக தந்திட்ட அந்த விலையேறப்பட்ட பலி, அந்த பலியை நம்ம நினைவு கூறும் அந்த அனுசரிப்புல பங்கு கொள்ள போகிறோம். அந்த அனுசரிப்புல பாத்திரவான்களாக நாம பங்கு கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதுக்காகவே இந்த காலகட்டங்கள்ல அதற்கே உரிய பாடங்களை நாம தியானிப்பது வழக்கம். கண்டிப்பா அது போன்ற பாடங்கள் கடந்த நாட்கள்ல உங்கள் மத்தியில சகோதரர்கள் வந்து பேசியிருப்பாங்க என்று நான் நம்புறேன். அந்த பாடங்களினுடைய கருப்பொருள் உணர்ந்துட்டு நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்துகிற அந்த ஒரு பிரயாசம் நம்ம எல்லார் மத்தியிலுமே காணப்பட்டு இருக்கும் என்று நான் நம்புறேன். ஸோ இந்த வேளையில் உங்கள் மத்தியில பேசுவதற்கு நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, நினைவு கூறுதல் அன்று நாம் உண்மையிலேயே எதெல்லாம் நினைவு கூறுகிறோம் என்று கேட்டா, முதல் விஷயம் கர்த்தர் இயேசு தந்துட்ட அந்த வெளியேறப்பட்ட பலி நினைவு கூறுது, அதுதான் பிரதானம். ஆனா கூடவே இன்னொன்று நாம நினைவு கூறுவோம், என்னன்னா அந்த பலியில நம்முடைய பலியும் செலுத்துறோம் என்று சொல்லிதான் நம்ம என்ன பண்ணிடுக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசுவோடு அவருடைய சரீர அங்கங்களா அவர் பட்டுட்ட பாடுகள் எல்லாவற்றுக்குள்ளையும் நம்மையும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஒப்பு கொடுத்துருக்கிறோம் என்பதையும் நாம அன்னைக்கு நினைவு கூறுகிறோம். அதனாலதான் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு எது பற்றினா, கர்த்தர் இயேசுவோடு கூட பாடுபடுவதற்கென்று நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக அந்த நாள்ல போய் பங்கெடுக்கும் போது நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் இயேசுவோடு கூட பாடுபடுவதுன்னா என்ன, அவருடைய பாடுகள்ல பங்கு எடுக்கிறோம் என்று சொன்னா அது எது குறிக்குது, அதனுடைய அர்த்தம் என்ன, இதுதான் நம்முடைய இன்றைய தியானம். கர்த்தர் இயேசுவோடு பாடுபடுதல் என்பதனுடைய அர்த்தம் இதுதான் நம்ம பாடத்தினுடைய தலைப்பு. ஆதார வசனம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் அருளப்பட்டிருக்குது. அது புரிஞ்சவங்க தான் நாமும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்த வசனத்தினுடைய கருப்பொருளை நாம புரிந்த வகுப்பார். கர்த்தர் இயேசுவோடு கூட பாடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது, அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அதற்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய பாடுகளுக்குள்ளான பாடுகளுக்குள்ள நம்ம கடந்து போவதற்காக முன் வந்துட்ட வகுப்பார். சரி, இப்படியாக இருக்கும்போது இப்போ நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி வரணும், நான் கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகளுக்குள்ள என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா, அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடு கூட நானும் பாடுபடுகிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி கேள்வி வரும்போது நமக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு, என்னன்னா பாருங்க, கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள் பார்க்கும்போது
அல்லது அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்களுடைய பாடுகள் பார்க்கும் போது அந்த பாடுகள் எல்லாம் பிரதானமா எப்படி இருந்துச்சுன்னா, தேவனுக்காக அவர்கள் செய்திட்ட ஊழியத்துல அவர்கள் சந்திச்ச பாடுகள் நேரடியான பாடுகள். அப்படின்னா என்னன்னா சரீர பிரகாரமா நிஜமாவே பாடுபட்டாங்க, நிஜமாவே உபத்திரவப்பட்டாங்க, நிஜமாவே துன்பப்படுத்தப்பட்டாங்க. அது அவங்க ஏறெடுத்துட்ட ஊழியத்துக்காக ஏறெடுத்துட்ட சரீர பிரகாரமான பிரயாசம் என்று எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது அந்த மாதிரி பிரயாசம் ஏறெடுக்கும் போது அவரை எதிர்த்தவங்க இருக்கிறாங்க, யூத மதத்து தலைவர்கள், புரியுதுங்களா? அவர்கள் மூலம் அவங்களுக்கு வந்துட்ட உபத்திரவங்களானாலும் சரி, இப்படி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. கர்த்தர் இயேசு அப்போஸ்தலர்கள் என்று நம்ம பார்த்தோம்னா, அவங்க வாங்கிட்ட பாடுகள் சரீரத்துல வாங்கினாங்க, பிரதானமா சரீரத்துல வாங்கினாங்க. மனதளவுலயும் இருந்துச்சு இல்லன்னு நம்ம சொல்லல, ஆனா பிரதானமா எங்க பாக்கலாம்? உதாரணத்துக்கு சொல்றேனே, கர்த்தரே சுண்டே சிலுவை மரணம் நமக்கு எல்லாம் தெரியும், எவ்வளவு சரீர பாடுகள் இருந்துச்சு தெரியும். 12 அப்போஸ்தலர்கள்ல ஒரே ஒருத்தர் தான் சாதாரணமா மரிச்சார், யோவான். மற்ற எல்லாருமே எப்படித்தான் ரத்த சாட்சியா தான் மரித்தாங்க. பாருங்க, இது பாடுகள் சொல்ல முடியும். இப்போ கர்த்தர் இயேசு சீஷர்கள் என்று சொல்லும் போது, பாடுகள் பட்டாங்க என்று சொல்லும் போது, அவங்க பாடுகள் பார்த்தோம்னா இப்படியாக நேரடியா சரீர அளவுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது புரிஞ்சுட்டு இப்ப நமக்கு டக்குன்னு கேள்வி, அவருடைய பாடுகள்ல நமக்கும் என்ன இருக்கு, பங்கு இருக்கு, அவரோடு கூட நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்க போது, இப்ப கேள்வி, அந்த மாதிரி பாடுகள் நமக்கு இருக்குதா அப்படின்னு கேட்ட உங்க பதில் எல்லாம் என்ன, இல்லன்னு தான் வருது இல்லைங்களா? இல்லையே. கத்திரியேசு அளவுக்கு ஒண்ணு நீங்க நான் சரீரத்துல துன்பப்படுறது இல்லையே, அப்போஸ்தலர்கள் போன்று நம்ம ஒண்ணு சரீரத்துல பாடுகள் வாங்குறது இல்லையே. இப்பதான் கேள்வி, அப்ப நான் எந்த வகையில பாடுபடுறேன் கர்த்தரேசு கூட, புரியுதுங்களா? சப்போ சில சமயங்கள்ல நம்முடைய ரட்சகரையும் அப்போஸ்தலர்களையும் நம்ம பார்க்கும்போது, அவங்க வாங்கிட்ட துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்களையும் பார்க்கும்போது, அதோடு நம்முடையத ஒப்பிடும் போது நமக்கே கேள்வி வருது, இல்லையே நான் ஒன்னும் அவர் பட்ட பாடுகள் எல்லாம் படுற மாதிரி தெரியலையே. ஆனாலும் வசனத்துல நல்லா தெரியும், நாமும் அவருடைய பாடுகள்ல என்ன பண்ணணும், பங்கு எடுக்கணும். அப்போ எந்த விதத்துல நாம பாடுகள்ல பங்கு எடுக்கணும், நமக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? ஒருவேளை கர்த்தர் இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் இருந்த பாடுகளினுடைய வாய்ப்பு நமக்கு இல்லைங்கிறத உணர்ந்து சோர்ந்து போணுமா? இல்ல அப்படின்னா, சரி அப்ப இந்த பாடுகள் நமக்கு எப்படி இருக்குது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப நம்ம இந்த கேள்விக்கு என்னதான் பதில் வைக்கிறோம்னா, நடைமுறை வாழ்க்கையில பிராக்டிக்கலா கிறிஸ்துவோடைய பாடுகள்ல நாம எப்படியெல்லாம் பங்கெடுக்கலாம், என்னென்ன மாதிரி அனுபவங்கள் எல்லாம் நமக்கு அந்த பாடுகளின் அனுபவங்களா இருக்கும் பிராக்டிக்கலா. நான் ஒரு புது சிருஷ்டியா, கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய ஒரு சீஷனாக எனக்கு இருக்கக்கூடிய பாடுகள் எல்லாம் என்ன? சோ அது நடைமுறை வாழ்க்கையில நம்ம படப்போகிற பாடுகள் பத்தி தான் உங்க மத்தியில இன்னைக்கு பேச போறேன். அதிகமா பேச மாட்டேன், ஒரு 15 வசனங்கள் அவ்வளவுதான். அந்த வசனத்தை படிக்கும் போது அந்த வசனத்துல குறிப்பிடப்பட்ட பாடு அதை மாத்திரம் எடுத்து அது நம்ம வாழ்க்கையில இருக்கணும், இருக்குதா என்று நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். சரி, இந்த முயற்சி நம்ம எடுக்கும் போது, முதலாவது கிறிஸ்துவோடு கூட பாடுபடுதல் என்பது பத்தி விளக்கமா சகோதரர் ரசல் அவர்கள் அவங்களுடைய எழுத்துக்கள்ல எழுதி இருக்கிறாங்க. அந்த விளக்கங்களை எடுத்து நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவோடு பாடுபடுதுன்னா என்ன என்று பிரதர் ரசல் சொல்றார் என்று பார்த்தோம்னா, அவருடைய ஒரு விளக்கம் 6வது வால்யூம் மன்னிக்கணும் கேள்வி புத்தகத்துல இருக்கு. என்னன்னா பாருங்க, இந்த பாகம் நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்க நல்லா கவனிச்சுட்டா போதும், அதை பேஸ் பண்ணித்தான் மீதி பாகம் இருக்கு. சோ கிறிஸ்துவோடு கூட பாடுபடுதல் என்பது பத்தி சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும் போது, அவருடைய சரீர அங்கங்களாக இருப்பதினால் படுகிற பாடுகள் அனைத்தும் கிறிஸ்துவோடு கூட படுகிற பாடுகள் என்று அர்த்தம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில பாடுகளை நம்ம சந்திக்கிறோம், சில பாடுகள் வழியா கடந்து போகிறோம். அந்த பாடுகள் எல்லாம் எதுக்காக வருது என்று கேட்டா, கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தின் அங்கமா நான் இருக்கிறதுனாலதான் இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த போராட்டம், இந்த துக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, கண்டிப்பா நீங்க அனுபவிச்சிட்ட பாடு யாருடைய பாடு? பாருங்க, நம்ம வாழ்க்கையில பாடுகள் இருக்கணும். எந்த மாதிரி பாடுகள் அப்படின்னா, கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்துல அங்கமா இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட், அதுதான் நம்ம கர்த்தர் இயேசுவோடு கூட பாடுபடுவதுக்கு அர்த்தம். இன்னொரு விளக்கம் சகோதரர் என்ன சொல்றாருன்னா, சத்தியத்துக்காக நிலை நிற்பதற்கும் புதிய சிருஷ்டிகளாக நம்ம வாழ்க்கையில தொடர்வதற்கும் என்னென்ன பாடுகள் எல்லாம் அவசியமா இருந்து கஷ்டங்கள் வேதனைகள் நாம படுகிறோமோ அந்த பாடுகள் எல்லாமே கூட கர்த்தரோடு கூட பாடுபடுகிறதா அர்த்தம். எவ்வளவு அருமையான விளக்கம் கொடுக்குறோம், எளிமையா கொடுக்கறாங்க. அதாவது சத்தியத்துக்காக பட்டுட்டோம் அந்த பாடு. நான் ஒரு புது சிருஷ்டி, என் சிந்தை புதுசா எடுக்குது, அந்த புதிய சிருஷ்டியாகவே தொடர்ந்து வளரணுங்கிற முயற்சியில நான் இருக்கும் போது இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த பாடுகள் அனைத்துமே கூட கிறிஸ்துவோடு கூட அனுபவிக்கிற பாடுகள். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். இப்ப மூணாவதா நான் சொல்ல போறது, மனதுல நல்லா வச்சுக்கணும், என்னன்னா இந்த பாடுகள் என்று எடுத்தா நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்காது. நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பாடுகள் வித்தியாச வித்தியாசமாகவே இருக்கும். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கும். இது புரிஞ்சுட்டாவே பாருங்க, கர்த்தர் இயேசுவுக்கு நேர்ந்த பாடுகள் மாதிரி உங்களுக்கு எனக்கு வருமா, என்ன சொல்லுவீங்க? அப்போஸ்தலர்களுக்கு வந்த மாதிரி இருக்கிற பாடுகள் வருமா? வரலாம், வராமலோ போலாம். எனக்கு வர பாடுகளுக்கும் உங்களுக்கு வர பாடுகளுக்கும் ஒற்றுமை இருக்குமா? இருக்காது. எனக்கு எந்த பாடுகள் வருமோ அதுதான் எனக்கு வரும். உங்களுக்கு வர பாடு யாருக்கு வராது? எனக்கு வராது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாடுகளினுடைய அனுபவங்கள் வித்தியாசமா இருக்கும், வேறுபட்டு இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இது நிறைய சமயங்களை நம்ம புரிஞ்சுக்காம சில சமயங்களை சோர்ந்து போயிடுவோம். சே, பிரதர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, சிஸ்டர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையில கர்த்தருக்காக எவ்வளவு பாடுகள் இருக்கு, அது மாதிரி எனக்கு இல்லையேன்ட்டு நம்ம என்ன ஆயிட்டு இருப்போம், சோர்ந்து போயிட்டு இருப்போம். ஆனா புரிஞ்சுக்கணும், அவருக்கு இருக்கிற பாடுகள் வேற, ஒருவேளை உங்களுக்கு வேற பாடுகள் இருக்கும், அதை நீங்க என்ன அடையாளம் பார்க்காம இருந்திருப்பீங்க, கிறிஸ்துவுக்குரிய பாடுகளை அடையாளம் காணாம இருந்திருப்பீங்க. சோ இது ரொம்ப முக்கியம். சோ அப்போ இந்த பாடுகள் அதனுடைய தன்மை இப்படி இருக்கணும். ஒருவேளை அகராதி போய், டிக்ஷனரி போய் பாடுகளுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டா, அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, சில அனுபவங்கள் வழியா நீங்க கடந்து போயிட்டு இருப்பீங்க, அந்த அனுபவங்கள் கொஞ்சம் கடினமான அனுபவங்களா இருக்கும், கொஞ்சம் வேதனை தரும், கொஞ்சம் கஷ்டம் தரும், கொஞ்சம் வலி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேதனை, வலி, கஷ்டம், துக்கம் கொடுக்கற அனுபவங்கள் எல்லாம் எதுவோ அந்த அனுபவங்கள் தான் என்ன, பாடுகள் என்று அங்க சொல்லுவோம். அப்ப பாடுகள் என்னும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், அது எது மாத்திரம் குறிக்கிறது இல்லைன்னா, சரீரத்துல வருகிற பாடுகள் மாத்திரம் குறிக்கிறது. சரீரத்துக்கு வருகிற கஷ்டம், வலி, வேதனை மாத்திரம் இல்ல, அதையும் தாண்டி பலவிதமான அனுபவங்கள் உங்களுடைய மனசு பாதிக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த பாடுகள்ங்கிறது வந்து பறந்து விரிஞ்ச ஒரு வார்த்தை. அதுக்குள்ள நமக்கு இருதயத்துல கஷ்டமா வேதனையா உணரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே அந்த பாடுகள் தான். சரி, இப்ப கர்த்தர் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சரீர பிரகாரமா வாங்கினாங்க, இதயத்திலையும் வாங்கினாங்க. ஆனா அவங்கள மாதிரி சரீரத்துல வாங்கறதுக்கு அதிக பாடுகள் நமக்கு இன்னைக்கு இல்ல. ஆனா அதே அவங்கள் வாங்கின மற்ற பாடுகள் நாம கூட வாங்கறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன பாடுகள் என்று நாம இப்போ பார்க்கலாம். நம்ம நடைமுறை வாழ்க்கையில இந்த மாதிரி பாடுகளை நாம நிச்சயமா சந்திப்பு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த பட்டியல், அந்த லிஸ்ட் நீங்க எழுதிக்கலாம். எழுதிட்டு இது மாதிரியான அனுபவங்களுக்குள்ள நான் கடந்து போகிறேனா ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக? ஆமா, இந்த லிஸ்ட்ல ரெண்டு மூணு அனுபவம் எனக்கும் இருக்குது என்று சொன்னா நீங்க சந்தோஷப்படலாம். கர்த்தருடைய பாடுகள்ல உங்களுடைய பங்கை நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அவரோடு கூட நீங்களும் பாடுபட்டுட்டு தான் இருக்கிறீங்க என்று நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப நாம அந்த 15 வசனங்களுக்குள்ள போலாம். முதல் வசனம் அது ஒரு விதமான பாடுகளை நமக்கு காண்பிக்குது. அந்த பாடுகள் நம்மில் அநேகருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாசிங்க, எபிரேயர் 10:32-36 வசனம் வரைக்கும்.
முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள்.
போதும், பாருங்க, முந்தின நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லிட்டு ரெண்டாவது வசனம் என்ன படிச்சீங்க சிஸ்டர், படிங்க. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவங்களுக்கு நீங்க பங்காளிகளும் ஆனீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அந்த அனுபவங்களை நீங்க சகித்தும் இருக்கிறீங்களேன்னு முன்னையே சொல்ற. இது ஒரு விதமான பாடு. என்னது, உண்மையிலேயே கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சு விட பின்பற்றி நடக்கிறவங்களா நம்ம இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில சில சமயங்கள்ல மற்றவர்கள்னால நாம எப்படி பார்க்கப்படுவோம்? வசனத்துல இருக்கிற நீங்க சொல்லணும், வேடிக்கையா பாக்குறதுன்னு என்ன அர்த்தம்? இப்ப என்னை நீங்க எல்லாம் வேடிக்கையா பாக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏளனமா பாக்குறது. அப்புறம் சிஸ்டர் வேற வேற என்ன சொல்லலாம்? வேடிக்கையா பாக்குறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? கேவலமா பாக்குறது இல்லைங்களா, பரிதாபமா பாக்குறது, புரியுதுங்களா? அசனம் என்னன்னா, அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க அவங்க நாட்கள்ல அவங்க அவங்கள சிலர் எப்படி பார்த்திருக்கிறாங்க? வேடிக்கையா பார்த்தாங்க, வேடிக்கையா பார்த்தாங்க, புரிதுங்களா? அப்போ அந்த வேடிக்கையாக பார்க்கப்படுவது அல்லது அப்படி பார்க்கப்படுகிறவர்களோடு நாமளும் பங்கு எடுப்பது ஒரு வித பாடு. பாருங்க, சரீரத்துல வர்றதுதான் பாடுகள் என்று இல்ல, இன்னைக்கு பாடமே அதுதான். கர்த்தர் இயேசு போலவோ அப்போஸ்தலர்கள் போலவோ சரீரத்துல அடி வாங்குறது, உபத்திரம் வாங்குறது, கஷ்டம் வாங்குறது, நேரடியா பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர் வந்துட்டு அப்படியே கேவலமா பேசுறது, அந்த மாதிரி நேரடியான அனுபவங்கள் மாத்திரம் பாடுகள் இல்ல. நம்ம சிந்திச்சு பார்த்தா அந்த பாடுகளுக்குள்ள நிறைய அனுபவம் வருது. இங்க பாக்குறோம் மொதல் வித அனுபவம், வேடிக்கையா பார்க்கப்படுவோம். கண்டிப்பா கர்த்தர் இயேசுவோடு கூட நாம இணைஞ்சிருக்கிறதுனால, புரியுதுங்களா, அவரு சத்தியத்துக்கு சாட்சியா இருந்தது போல நாமளும் இருப்பதுக்கு முயற்சிக்கிறதுனால சில சமயங்கள்ல மற்றவர்கள்னால நாம் எப்படி பார்க்கப்படுவோம்? வேடிக்கையா பார்க்கப்படுவோம். அல்லது வேடிக்கையா பார்க்கப்படுகிற நம்முடைய சகோதரனோடோ சகோதரியோடோ நாமளும் பங்கெடுக்கும் போது நம்மளும் எப்படித்தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த சமயங்கள்ல நாம் எப்படி இருக்கணும்னா, அதையெல்லாம் சகிச்சு இருக்கணும். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. பாருங்க, வேடிக்கையா பாக்குறது என்னன்னு நான் இப்ப ஒரு அனுபவம் சொல்றீங்களா. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பேருனா வேத மாணவர்கள். வேத மாணவர்களுடைய ஒரு கொள்கை என்ன தெரியுங்களா, மனுஷங்க பேசுனா கேப்பாங்களா? கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. என்ன பேசினா தான் கேட்பாங்க. வசனம் வேணும், வசனம் இருந்தா தான் பேசுவோம். இதுதான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மனுஷன் பேசுறது மாத்திரம் கேட்பாங்க. அவர் யாரு? யாரு? இல்ல இல்ல, கிறிஸ்துவ விட்டுடுங்க, அவர் அல்லாத ஒரு மனுஷனையே எப்போதும் பிடிப்பாங்க. இவங்களுக்கு வேற வேற எதுவுமே தெரியாது. பிரதர் ராஜல் பாருங்க, நமக்கு வந்து வசனம் சொன்னா தான் செவி சாய்ப்போம், அப்படித்தான் கிறிஸ்தவர்கள் நம்மள புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா வசனத்துக்கு விளக்கு கேட்கும் போது மாத்திரம் இவங்க எங்க போயிடுவாங்க? கமெண்ட்ரி, ரீப்ரின்ஸ், வால்யூம், அதெல்லாம் யார் எழுதுனா? அது யார் எழுதுனா? ஒரு கிண்டலா பாப்பாங்க. அதனால பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில என்ன பேர் தெரியுங்களா, ரசலிஸ்ட் அப்படிங்குவாங்க. என்னைய ஒருத்தர் அப்படியே சொல்லியிருக்கிறார், ரசலிஸ்ட்னா ரசல் என்ற மனிதனுடைய போதனைகளை மாத்திரமே நம்புறவங்கன்னு அர்த்தம். அப்போ பாருங்க ஒரு விஷயம் பாருங்க, நம்ம அப்படி இருக்கிறது தப்பா இல்லையா? தப்பா சரியா? நான் அப்படி கேக்குறேன், தப்பா சரியா? சரினா ஏன் சரி? நமக்கு தான் தெரியும் அவர் தான் யார், இல்லாட்டி நம்மளுடைய மூப்பர் அப்படி சொல்லலாம். லவதிக்க சபையினுடைய மூப்பர், ஏழாம் தூதன், வெறும் மனுஷன் கிடையாது, தேவன் பயன்படுத்தின பாத்திரம். ஆனா இது புரிஞ்சுக்காம நம்மள இது நிமித்தம் எப்படி பாப்பாங்க, கேவலமா பாப்பாங்க, வேடிக்கை பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து நம்ம இந்த அனுபவம் வாங்குறோம்னா எதுக்காக வாங்குறோம், தேவனை பத்தி தெரியும், அவருடைய திட்டம் பத்தி தெரியும், இந்த காலத்து பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வச்ச ஏற்பாடு நமக்கு தெரியும், அந்த ஏற்பாட்டை நம்மளை வழிநடத்துகிற தூதன் தான் சகோதர ரசல்ங்கிறது நமக்கு தெரியும், அதனால அந்த கொள்கையில நாம நிக்கிறோம். ஆனா இது புரிஞ்சுக்காம நம்மளை இது நிமித்தம் என்ன பண்ணுவாங்க, வேடிக்கையா பார்ப்போம். இன்னைக்கு இந்த பாயிண்ட் பேசும்போது இது ஒரு மூத்த சகோதரருடைய சப்ஜெக்ட் தெரியாது எனக்கு, இவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். ஆனா இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட படிச்சுட்டு நாம சிந்திக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. என்ன தெரியுங்களா, பொதுவா இந்த வேடிக்கையா பாக்குறது நம்மள யார் பாக்கலாம், உலக ஜனங்கள் பாக்கலாம், இன்னும் நல்லா யார் பாக்கலாம், கிறிஸ்தவர்கள் பாக்கலாம். ஆனா இன்னைக்கு உலக ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் பாக்குறாங்களோ இல்லையோ, யாரே பாக்குறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னையும் ஒருத்தர் சொன்னாருன்னு, நம்ம சகோதரர் தான் சொன்னார், கஷ்டப்படாதீங்க, இது ஒரு வித பாடு. இந்த மாதிரி வேடிக்கையா ஆக்கப்படுவோம் நாமோ, எதுக்காக, தேவனுடைய திட்டத்தை, அவருடைய ஏற்பாடுகளை, அவருடைய சத்தியத்தை புரிஞ்சிட்டு அதற்கு சாட்சியாக நிற்கிற முயற்சியில நம்மள நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் நம்மள வந்துட்டு வேடிக்கையா பார்ப்பாங்க. அல்லது அப்படி வேடிக்கையா பார்க்கப்படுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளோட நாமளும் சகோதர ஐக்கியத்தில் இருக்கிறதுனால நம்மளும் எப்படி பார்ப்பாங்க, வேடிக்கையா தான் பார்ப்பாங்க, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஆனா இது வந்து ஒரு வித அனுபவம். சோ நான் சொன்ன உதாரணத்தை பெரிதா நீங்க வைக்க வேண்டாம், அது உதாரணத்துக்காக சொல்லிட்டேன். ஆனா கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள்ல ஒரு வித அனுபவம் என்ன, வேடிக்கையாக்கப்படுவோம் தேவனுக்கு சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிற காரணத்துக்காக வேடிக்கையாக பார்க்கப்படுவோம் என்பது. ஆனா இந்த மாதிரி நம்ம பார்க்கப்படும் போது நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நம்மள அப்படி பாக்குறவங்க எப்படிதான் பாக்குறாங்க, அறியாமையினால்தான் பாக்குறாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு தீமைக்கு தீமை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு அனுமதிக்கும் போது சகிச்சு பொறுமையா அமைதியா நம்ம வாழ்க்கையை நடத்தும். இது ஃபர்ஸ்ட் பாடு. ரெண்டாவது ஒரு பாடுகளின் அனுபவம் பார்க்கலாம், 2 தீமோத்தேயு 1:8-12.
ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி.
பாருங்க அப்போஸ்தல் பவுல் தீமோத்தேயு எழுதும் போது சொல்றார், கர்த்தருக்காக நீ கொடுக்கிற சாட்சி விஷயத்துல அல்லது இந்த சுவிசேஷத்தை நீ அறிவிக்கும் போது என்னோடு கூட நீ என்ன பண்ணு, தீங்கு அனுபவி, வெக்கப்படாத. இதுதான் சொல்றார் யாருக்கு, தீமோத்தேயு. அப்படின்னா கர்த்தருக்காக நீ சாட்சியா இருக்க போறீங்க தீமோத்தேயு, இந்த சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்க போறீங்க தீமோத்தேயு, இத வந்து வெட்கப்படாம செய்ய, அப்படி செய்யறதுல என்னோடு கூட நீ என்ன பண்ண, தீங்கு அனுபவினா. இங்க இன்னொரு விதமான பாடு இருக்கு, என்ன பாடு, சரி 12 வாசிங்க, நான் அங்கேயும் வந்து சொல்றாரு வாசிங்க, பாருங்க இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், நான் வெட்கப்படுறது. அப்போஸ்தல் பவுல் சொல்றார் அதே மாதிரி தான், நானும் பாடுபட்டு இருக்கேன், ஆனா நான் என்ன பண்றது இல்ல. அப்ப கர்த்தரோடு கூட படுகிற பாடுகள்ல நமக்கு ஒரு வித அனுபவம் என்ன தெரியுங்களா, இந்த சுவிசேஷத்தை போய் அறிவிக்கும் போது எப்படி அறிவிக்கணும்னு வசனம் சொல்லுது, என்ன படக்கூடாது, ஏன் அப்படி சொல்றாரு. அப்ப இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நம்ம என்ன மாதிரி உணர்வதற்கு சூழல் இருக்கும், வெக்கப்படுற மாதிரி சூழல் இருக்கும். அப்படி இருக்கும், ஆனா என்ன பண்ணாதீங்க, வெக்கப்படாம அறிவீங்க, சாட்சியா இருங்க. அப்படி அனுபவிக்கிறதுல உங்களுக்கு என்ன வரும், தீங்கு வரும். நான் அந்த தீங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னோட கூட நீ என்ன பண்ண அப்படின்னா, நமக்கு என்னன்னா இந்த சுவிசேஷத்துக்கு கொடுக்கற சாட்சியில இந்த ஒரு அனுபவம் கூட இருக்கும். வெட்கப்படாம நம்ம கொடுக்கணும், ஆனா வெட்கப்பட வேண்டிய சூழல் மத்தியில தான் நாம இந்த ஊழியங்களை செய்துட்டு இருப்போம். வெட்கப்பட வேண்டிய சில உபதேசங்கள் இருக்கு, நான் உதாரணம் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு, இந்த கிறிஸ்தவர்களும் கூட சரி, உலகத்தின் ஜனங்களும் கூட சரி, நல்லா படிச்சவங்க கூட சரி, இந்த பைபிள்ல பழைய ஏற்பாட்டின் நிழலான பலிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எங்க வருது, நமக்கு ஆசரிப்பு கூடாரத்துல வருது. இந்த பலிகள் எல்லாம் ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. ஏன்னா என்ன கடவுள், கடவுள் இது பைபிளுடைய கடவுள், சும்மா ஆயிரக்கணக்கான பலி வருஷம் வருஷம் கேட்கிறாரு, ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு ஏதோ உயிர் மேல ரொம்ப வெறி கொண்ட கடவுள் மாதிரி இருக்கிறாரு, புத்தி இல்லாம பலிகள்லாம் கேட்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு 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 நல்லா மனுஷங்களுடைய அறிவெல்லாம் வளர்ந்துருக்கு, எல்லாம் ரொம்ப நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மனுஷனை விட மிருகங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பலிகளை எல்லாம் ரொம்ப ரொம்ப தரக்குறைவா பாக்குற ஒரு பார்வை ஜனங்கள் கிட்ட இருக்கு. நம்ம ஏற்கனவே உங்க மத்தியில பேசிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார் இல்லைங்களா, விவேகானந்தர், தெரியும் இல்லைங்களா. அவர் ஒரு முறை அமெரிக்கா போனாரு, மத நல்லிணக்க மாநாடுக்கு. எல்லா மதத்துல இருந்து வந்தவங்க அந்த மதத்துக்கு சாட்சி கொடுத்து பேசினாங்க. அவர் இந்து மதத்துக்கு சாட்சி கொடுத்து பேசணும், அதுதான் இந்திய தேசத்தினுடைய மதம் அப்படின்னு சொல்லி. நான் இந்தியன், ஏன் இந்து மதம் வந்து நல்ல மதம், ஏன் இந்து மதம் வந்து பைபிள்ல இருக்க கடவுளை விட நல்ல மதம் அப்படின்னு பேசும்போது அவர் குறிப்பிட்ட பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட், இந்து கடவுள் பைபிள் கடவுளை விட நல்ல கடவுள் தான் நான் நம்புறேன். காரணம், பைபிள் கடவுள் பாருங்க என்ன பண்றாரு, ஆமா பலியா கேக்குறாரு. ஆனா நம்ம ஊர்ல விவேகானந்தருக்கு புகழ் இருக்கா இல்லைங்களா, சம புகழ் இருக்கு. நான் ராஜ்யத்துல அவர் தெரிஞ்சுக்குவாரு, அதெல்லாம் நிழல் பா, அதெல்லாம் நிஜம் கிடையாது, கத்திரியேசுனுடைய பலிக்கு நிழல். அப்பதான் புரியும். அப்ப என்னன்னா, இது இந்த சுவிசேஷத்துல சில உபதேசங்கள் இருக்கு, சில போதனைகள் இருக்கு, அது பாப்புலர் கிடையாது, அப்படின்னா பிரபலம் ஜனங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஆனா அதை தூக்கிட்டு தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம், சாட்சி கொடுப்போம். அப்படி இருக்கும் போது ஒரு மாதிரியான சூழல் இருக்கும். அப்படின்னா நமக்கே வந்துட்டு அதைய அதைய தைரியமா வைக்கிறதுக்கு என்ன இருக்காது, மனசு வராது. நீங்க பாருங்க, இப்ப சிஸ்டர்ஸ்க்கு இதே தெரியாது எனக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குன்னு, கிளாஸ் எடுக்கிற பிரதர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். இந்த ஃபாலோ அப் கிளாஸ் போய் எடுக்கும் போது சில விஷயங்கள் பேசுறதுக்கு நமக்கே கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் ஒரு ஒரு தயக்கம், ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம இதை எப்படி பேசுவோம், அதை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருந்துச்சு, எனக்கு இருக்குது இன்னும் கூட. சில சமயத்தில் நான் ஃபாலோ அப் கிளாஸ்ல சிலர் பேர் மூஞ்சியெல்லாம் பார்த்து கிளாஸ் பேசும்போது ஒரு அறகுறை நம்பிக்கையில தான் அந்த பாயிண்ட் வரும். ஏன்னா நம்ம சொல்றது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி வரும். வசனம் என்ன சொல்றாருன்னு அப்போஸ்தல் பவுல், அதுக்காக நீங்க கஷ்டப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, என்ன பண்ணுங்க, தைரியமா பேசுங்க. பாருங்க, இந்த மாதிரி சூழல் மத்தியில போகும்போது அந்த கஷ்டம் சொல்றோம் பாத்தீங்களா, அது ஒரு வித பாடு, கர்த்தருக்காக படுகிற பாடு. அது இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா சகோதரிகளும் யாருக்காவது சாட்சி கொடுக்கறவங்களா இருப்பீங்க, சகோதரர்கள் கண்டிப்பா சாட்சி கொடுப்பீங்க புதுசா சத்தியத்தை கொண்டு போய் பேசுகிற இடத்துல. அந்த கஷ்டம் வருது பாத்தீங்களா, நம்ம பேசுவோம் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா, ஒரு பரிதவிப்பிலேயே நம்ம அதை என்ன பண்றோம், கொண்டு போறோம் பாத்தீங்களா. அங்க ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு போகுது பாருங்க, கர்த்தருடைய பாடுகள்ல நம்மளுடைய பங்கு அது, அதுல நமக்கு நிறைய தீங்கு இருக்கும், வாங்குங்க தப்பே கிடையாது. இது ஒரு வித பாடு, இது கண்டிப்பா நமக்கு அங்க இருக்கணும். சுவிசேஷத்திற்கு சாட்சியா இருப்பதுல வெக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கும், ஆனா அதன் மத்தியில அதை உறுதியாக பிடித்து நம்ம சாட்சி கொடுக்கிறது, இது ஒரு வித பாடு, இது நம்ம வாழ்க்கையில இருக்கணும். மூணாவது வாசிங்க ஒரு அனுபவம், 2 கொரிந்தியர்ல 1:5-6 பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு பாடுகள் பெருகுது, ஆனா அதே போல ஆறுதலும் பெருகுகிறது. அப்புறம் என்ன அருமை? ஆதலால் நாங்க உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுடைய ஆறுதலுக்கும். அடேங்கப்பா, அப்போஸ்தலர் பவுல் தனக்கு வரக்கூடிய பாடுகள் பத்தி பேசும் போது, நாங்க ரொம்ப பாடு வாங்குறோம், ஆனா எங்களுக்கு பாடுகள் மாத்திரம் இல்ல, என்னவும் இருக்கு, ஆறுதலும் இருக்கு. அந்த அந்த அதனால அந்த பாடுகளை நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா நாங்க படுகிற பாடுகளின் மூலம் உங்களுக்கு என்ன? அதுக்கு முன்னாடி நாங்க படுகிற பாடுகளின் வழியா மூலமா உங்களுக்கு ஆறுதலும் ரட்சிப்பும் அங்க இருக்குது. இப்போ அப்படியே போயிட்டு கொலோசையர் 1:24 வசனம் வாசிங்க.
இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து,
பாருங்க, உங்கள் நிமித்தம் நான் பாடுகள் படுறேன், அதுல நான் சந்தோஷம் தான் படுறேன். ஏன் சந்தோஷம்? நெக்ஸ்ட் வாசிங்க.
கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன்.
பாருங்க, நான் படுற பாடுகள் எதுக்குன்னா அவருடைய அவருடைய சரீரமாகிய. இந்த ரெண்டு வசனங்கள் அப்போஸ்தலர் பவுல் ஒரு இன்னொரு விதமான பாடுகளின் அனுபவத்தை சுட்டி காமிக்கிறார். சுருக்கமா சொன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் என் வாழ்க்கையில நிறைய பாடுகள் நான் அனுபவிக்கிறேன், ஆனா அப்படி அனுபவிக்கிறதுனால நான் சந்தோஷம்தான் படுறேன். ஏன்னா நான் படுகிற பாடுகளின் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆறுதலும். எப்படின்னு எனக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஒருவேளை என்ன எடுத்துக்கோங்க, சரி, என்ன எடுத்தா நல்லா இருக்காது, உங்களை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் இருக்குதான், அதனால நீங்க சந்தோஷப்படுறீங்களாம். ஏன்னா உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த பாடுகள்னால எனக்கு என்ன இருக்கான்? ஆறுதலும். எப்படி உங்க பாடுகள் வந்து எனக்கு வந்து ஆறுதலும் ரட்சிப்பும்? நல்ல வேலை சிஸ்டர் மாட்டினாங்க அப்படின்னு நினைக்கிறதுனாலயா? என்ன அர்த்தங்க அது? அப்போ சில எந்த ஆங்கிள் பேசுறாரு அது? என்ன அது? என்னன்னா, அவருக்கு என்னென்ன பாடுகள் இருந்துச்சோ, என்னென்ன வேதனைகள் இருந்துச்சோ, அதுல அவருக்கு தேவன் சில ஆறுதல்களை கொடுத்தாரு. அதை வாங்கிட்ட பின்பு அவர் பாக்குறார் சகோதர சகோதரிகளை, அவருக்கு நேர்ந்த அதே பாடுகள் போல அவங்களுக்கும் இருக்குது. இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாடுகள் தனக்கு நேர்ந்த அனுபவம் போலவே இருக்கிறதுனால, தனக்கு நேர்ந்த அனுபவத்துல அவர் என்னென்னலாம் ஆறுதலை பெற்றுக்கொண்டாரோ, படிப்பினைகளை, இப்ப அதைய வந்து என்ன பண்றாரு? அவங்க பாடுகள் மத்தியில அவங்களோட போயிருந்து அவங்களுக்கு அந்த ஆறுதல் சொல்லி அவங்களை என்ன பண்றாரு? சோ, இவருக்கு வந்த பாடுகள்னால மற்றவங்களுடைய பாடுகள்ல இவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? போய் பங்கெடுத்து ஆறுதல் சொல்லி தேற்றி அவங்களை பலப்படுத்துவதற்கு ஏதுவாச்சு. சோ, அப்ப இங்க என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒருவருடைய பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கிற ஒரு கொள்கை அங்க வருது. அப்போ சில பவுல் தனக்கு நேர்ந்துட்ட பாரங்கள் அவர் பார்த்துட்டு, அதே போன்ற பாரங்கள் தன் சகோதரர்களுக்கு வரும் பொழுது அவங்க கூட நிக்கிறார். பாருங்க, நமக்கே சோதனை, நம்ம சகோதரருடைய சோதனையில போய் நம்ம கூட நிக்கணுங்கிறது அது கஷ்டமா சுலபமா? நமக்கே சோதனை, நமக்கே பாடு, நமக்கே ஆறுதல் வேணும், நம்மளே யாராவது தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில சகோதரர்களை பாக்குறோம். அவங்களுக்கு பாடுகள் இருக்கு, ஆனா இப்போ போறோம் அவங்க பாடுகளில் நம்ம பங்கெடுக்கிறவங்க போது அது நமக்கு இன்னும் என்னதான் கொடுக்கணும்? வேதனை, கஷ்டம் கொடுக்கும். இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க என்னுடைய துக்கத்துல பங்கெடுக்கிறது, நான் உங்கள் துக்கத்துல பங்கெடுக்கிறது, இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் இந்த கூட்டத்துக்குள்ளதான் பார்க்க முடியும். வெளியில நீங்க போனா பார்க்க முடியாது. இந்த மாதிரி மத்தவங்க பாடுகள்ல பாடு எடுக்கிறது, அதுவும் கிறிஸ்துவோடு கூட பாடு அனுபவிக்கிற அனுபவத்துல ஒண்ணு, மூன்றாவது அனுபவமா நாம் சொல்றோம். இந்த பாடத்துல நம்ம பாக்குற வசனங்கள், அதன் மூலம் நம்ம உணரக்கூடிய அந்த பாடுகளினுடைய அனுபவங்கள் என்னன்னா, ஏதோ சரீர பிரகாரமா வர்றது மாத்திரம் இல்லை, புரியுதுங்களா? நம்ம இருதயத்துல மனதளவுல இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள் நமக்கு இருக்குது. அதெல்லாம் இருக்கும் போது சந்தோஷப்படுங்க. கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிறதுனா இந்த அனுபவங்கள் எல்லாம் சேர்த்து தான். அதனால சோர்ந்து போயிடாதீங்க, எனக்கு ஒன்னும் பாடுகளே இல்ல, கர்த்தர் இயேசு போல அப்போஸ்தலர் போல நான் ஒன்னும் ரொம்ப பெருசா எல்லாம் கஷ்டப்படல, அதனால எனக்கு சந்தேகமா இருக்கு, நினைக்க வேண்டாம். சோ, இது நீங்க புரிஞ்சுக்கணும். 4வது விதமான பாடு பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2:2 பன்னெண்டாவது வசனம் வாசி. அதிகாரம் ஒன்பது வாசிங்க.
இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம்
பாருங்க, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். அப்புறம்
தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கிறது.
போதும். இப்ப இது என்னங்க, இது இந்த சுவிசேஷத்து பாருங்க, அப்போஸ்தல் பவுலினுடைய ஒரு வேதனையை அவர் பகிர்ந்துக்கிறார். நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அது என்னது, அவர் ஒரு கஷ்டம் சொல்றாரு பாருங்க, இந்த சுவிசேஷத்து நிமித்தம் பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேங்கிறான். கட்டப்பட்டிருக்கிறீங்களா நீங்க பாதகன் போல? பாதகன்னா யாரு? குற்றம் செய்யறவர், அப்புறம் தீமை செய்யறவர் இல்லைங்களா? தீமை செய்யறவர் தான் பாதகன். பாதகன் இப்ப அப்போஸ்தல் பவுல் தீமை செய்தவன் போல பார்க்கப்பட்டாராம் நிறைய பேர்னால. அப்படி பார்க்கப்பட்டு கஷ்டம் அனுபவிச்சாராம். அவர் என்ன தீமை செஞ்சாரு, புரியுதுங்களா? இது ஒரு ஒரு அனுபவம் இல்லையா? அப்போஸ்தல் பவுல் பட்ட அனுபவம் இல்லைங்களா? அவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்து நிமித்தம் பாதகன் போல என்ன ஆயிருக்கிறேன் நானு. பாருங்க, பாதகன் போல கட்டப்படுறது யார் கட்டப்படலாம்? கரெக்டா சொல்லுங்க, பாதகன் கட்டப்படலாம் இல்லைங்களா? பாதகன் கட்டப்பட்டா நியாயம், ஏன்னா அவர் பாதகன். ஆனா அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிச்சேன்ப்பா, நான் வேற ஒண்ணுமே செய்யல, ஆனா இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சதுக்காக யார் மாதிரி கட்டப்பட்டிருக்கேன் நானு? ஏதோ கெட்டது செஞ்ச மாதிரி என்னைய கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன பாருங்க, இதெல்லாம் ஒரு அனுபவங்க. இதெல்லாம் கிறிஸ்துவோடு கூட படுகிற பாடுகள். நீங்க வேணா இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்க. எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பே இல்லைன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இப்ப வருத்தப்படுவீங்க நீங்க. நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த பாயிண்ட் ரொம்ப புதுசா இருக்குது. சரி, பாயிண்ட் தான் புதுசு, ஆனா பிரதர் சொல்ற அனுபவம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனா பாயிண்டும் புதுசு. இந்த மாதிரி அனுபவமும் படலைன்னா நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டியவங்க தான். நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கவே இல்லைன்னு அர்த்தம். பிரதர் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா யார் சொன்னா? உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீங்களும் செய்யலாம். ஆனா இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம் எல்லாம் இருக்கும். பாதகன் போலன்னா, இந்த சுவிசேஷத்தை போய் அறிவிக்கும் போது நம்மள தீமை செய்யறவங்க லிஸ்ட்ல வைப்பாங்க. என்னென்னலாம் வார்த்தைகள் வரும், குடும்பத்தை பிரிக்கிறாங்க, இல்லாட்டி சபையில இருக்கிற ஜனங்களை பிரிக்கிறாங்க, இல்லாட்டி குழப்புறாங்க, குழப்பவாதிகள், புரியுதுங்களா? வேதத்தினுடைய வேதத்தை புரட்டுகிறவங்க. இந்த சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம், நற்செய்தி நம்ம அறிவிக்கிறோம் பாருங்க. இதுதான் கர்த்தரே அறிவிச்சார், இதுதான் அப்போஸ்தலர்கள் அறிவிச்சாங்க. அப்படியே காக்கப்பட்டு நம்ம கையில கொடுக்கப்படும் போது இதைவே தான் நம்ம போய் அறிவிக்கிறோம். அறிவிக்கும் போது நம்மளை எப்படி பார்ப்பாங்க இந்த கிறிஸ்தவர்களோ அல்லது உலகத்தாரோ என்று கேட்டா, தீமை செய்கிற வகுப்பார் இவங்க, இவங்கனால குடும்பம் பிரியும், சபை உடையும், ஜனங்கள் சிதறடிக்கப்படுவாங்க, இவங்கனால நல்லதே கிடையாது கெட்டது தான் என்று நம்மளை அப்படி பார்ப்பாங்க. பாருங்க, இந்த மாதிரி நாலு பேர் பாக்குற அனுபவம் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து சந்தோஷமா இருக்கும். எப்படின்னா, ட்ரூத்த நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா இதுதான் ஆசீர்வாதம்னு புரிஞ்சுக்கும். ஆனாலும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தார் உங்களை மூஞ்சி மூஞ்சி நின்றுட்டு என்ன சொல்லுவாங்க, ஏங்க எங்க குடும்பத்தை பிரிக்கிறீங்க போது மனசு என்ன ஆகும் உங்களுக்குல்ல? ரொம்ப கஷ்டம் வச்சு நம்ம குடும்பத்தையா பிரிக்கிறோம், வருங்க நம்ம குடும்பத்தையே நம்ம சத்தியம் தானே சொன்னோம். அந்த அந்த நேரத்துல வருது பாத்தீங்களா, ஒரு கஷ்டம். கிறிஸ்துவோடு கூட படுகிற பாடு இது இருக்கணும், இருக்கலாம், இருக்க வேணும், அதுதான் பார்க்கணும். பாருங்க, இது அப்போஸ்தலர்களுடைய அனுபவங்களுக்குள்ள போய் போய் எடுக்கிறோம், சின்ன சின்ன அனுபவங்கள். ஆனா அது சின்ன சின்னது கிடையாது, ரொம்ப கஷ்டம் தரும், மனசு வேதனைப்படும் நமக்கு. ஆனா அந்த மாதிரி பாடுகளுக்குள்ள எல்லாம் நீங்க போகிறவங்க எல்லாம் இருந்தா கரெக்ட், கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிற வகுப்பார் தான் நீங்க. அல்லது இந்த மாதிரி பாடுகளை படுவதற்கு இனிமேல் நீங்க யோசிக்கலாம். மாறாக என்ன நினைச்சிட்டு வருத்தப்பட வேண்டாம்னா, இயேசு கிறிஸ்து போல நான் பயங்கரமா சரீரத்துல துன்பப்படலையே, கிலோமீட்டர் கணக்கா நான் நடக்கலையே, அப்போஸ்தலர் இருக்கிற மாதிரி உபத்திரவத்தை சரீரத்துல நான் வாங்கலையே, என்னை யாரும் குரூப் குரூப்பா நின்று திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, நான் எங்க அவரோடு கூட பாடுபடுகிறேன் அப்படிங்கிற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல்ல நீங்க சோர்வு அடைஞ்சிட வேண்டாம். மாறாக இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் இருக்குதா, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் இந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுப்பதற்காக. பாருங்க என்னென்ன அனுபவம் பார்த்தோம் எனக்கு இதுவரைக்கும் சொல்லுங்க. நம்பர் ஒன் என்னங்க, வேடிக்கையா பார்க்கப்படுவோம். ரெண்டாவது, வெட்கப்பட வேண்டிய சூழல்ல போய் தைரியமா சுவிசேஷத்தை என்ன பண்ண வேணும், ரொம்ப கஷ்டம் அது. மூணாவது, ஆறுதல் இல்ல, மற்றவங்களுடைய பாடுகளை நம்ம என்ன எடுக்கணும், பங்கெடுத்து எடுக்கும் போது அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், நாம ஆறுதல் கொடுக்கணும் பாடுகள்ல பங்கெடுக்கிறது. நாலாவது, தீமை செய்கிறவங்க லிஸ்ட்ல நம்மளை வைத்து பாப்பாங்க, பேசுவாங்க, பாதகன் போல நம்மள பாப்பாங்க. ஐந்தாவது விதமான அனுபவம் பார்க்கலாம். ஒன்று பேதுரு நாலாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள்.
இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும்.
பாருங்க, முன்னெல்லாம் நம்ம புறஜாதிகள் இஷ்டம் போல நடந்தோம், அது மாதிரி நடந்தது போதும் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட் சொல்றாரு, வாசிங்க.
பொழுது நாம் காமதிகாரத்தையும் குரு இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துர்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள்.
கடைசி பாகம் தான் அந்த அனுபவம். அதாவது முன்னெல்லாம் நாம புறஜாதிகள் மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் சொல்றாரு. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் வந்திருக்கும், ஏதாவது ஒரு பலகீனத்துக்குள்ள ஒரு குறைக்குள்ள போயிட்டு கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்திருக்கும். சொந்தக்காரங்களோட அது செஞ்சிருப்போம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அது மாதிரி நடந்திருப்போம், அல்லது நம்ம இருந்த சபை ஜனங்களோடு கூட அப்படி இருந்திருப்போம். அப்ப எல்லாம் அவங்களை நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்பாங்க, நம்மால் தான், நம்மள மாதிரி தான் அப்படிதான் பார்த்திருப்பாங்க. ஆனா நம்ம திடீர்னு சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள என்ன நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அந்த பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கழிந்து போட்டுட்டு புது மனுஷனை தரிப்பிச்சுட்டு நம்ம நீதியின் பாதையில நம்ம நடக்க முயற்சிக்கிறோம். இப்படி நடக்கும் போது இப்ப என்ன நடக்கும் அந்த வசனத்துல சொல்றதுன்னா, அந்த கடைசி பார்ட் வாசிங்க, அந்த துன்மார்க்க உலையில அவர்களோடு கூட நீங்கள், யார் அவங்க, அந்த முன்ன நாம அவங்க கூட சேர்ந்துட்டு தான் நம்மள எல்லாம் அட்டகாசம் என்ன பண்ணிருப்போம், பண்ணிடுப்போம். ஆனா சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாதை என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு, நம்ம பேச்சு சுத்தமாயிடுச்சு, நமக்கு பழக்க வழக்கங்கள் ரொம்ப மென்மையாயிடுச்சு, ரொம்ப அன்புள்ளவங்களாயிட்டோம், பொறுமை உள்ளவங்களாயிட்டோம். பழைய கெட்ட விஷயங்கள், பழைய பலகீனங்களை நம்ம என்ன பண்றது இல்ல, காமிக்கிறது இல்ல. இதெல்லாம் யார் கவனிப்பாங்க, சொந்தக்காரங்க பாப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்க பாப்பாங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை பாப்பாங்க, புரியுதுங்களா. பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும்னா, இவங்க பழைய என்னது, நல்ல வார்த்தை வருது, என்ன பழைய உளையான, பாருங்க அந்த பழைய கெட்ட பழக்கங்கள் தீமையான பாதையில அவர்களோடு கூட விழாமல் இருக்கிறத அவங்க கண்டு என்ன பண்ணுவாங்க, ஆச்சரியம். ஆக்சுவலி ஆச்சரியம் இல்லாது, ஆங்கிலத்துல ஸ்ட்ரேஞ்ச் வருது. அப்படின்னு என்னன்னா, வினோதமா பார்ப்பாங்க, என்னடா ஆச்சு இவருக்கு, இவருக்கு சொல்ல மாட்டாங்க இவனுக்கு, ஏன்னா அவரு அவரு நம்மளும் ஒன்னா தான் என்ன பண்ணிருப்போம், என்னாச்சு இவனுக்கு, என்னாச்சு இந்த அம்மாவுக்கு அப்படின்ட்டு ரொம்ப வினோதமா பார்ப்பாங்க. வினோதமா பார்த்து என்ன பண்ணுவாங்களாம், உங்களை. இது ரொம்ப முக்கியம், என்னன்னா நாம கிறிஸ்துவை அறிஞ்ச பின்பு, சத்தியத்துக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுத்த பின்பு நமக்குள்ள நடந்தது நல்ல மாற்றங்கள் அநேகம். அந்த நல்ல மாற்றங்களோடு பழைய ஜனங்களோடையே நாம வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த பழைய ஜனங்கள் நம்மளை நம்முடைய செய்கை பேச்சுவார்த்தை வினோதமா பார்த்துட்டு தூஷிப்பாங்க. நீங்க மாத்திரம்தான் பரிசுத்தவானோ, நீங்க மாத்திரம்தான் நீதிமான்களோ, நீங்க மாத்திரம்தான் ஒழுக்கம் உள்ளவங்களோ, இன்னமும் பிறந்ததுல இருந்து இப்படியே இருக்கிற மாதிரி நடிக்கிற, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன்னா இதெல்லாம் அவங்க ஏன் அப்படி கேட்பாங்க? அவங்களோட சேர்ந்தா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. பாருங்க, இந்த அனுபவம் வந்துட்டு நம்ம எங்கேயும் வாங்க வேண்டாங்க, நம்ம குடும்பத்தார்ட்டே வாங்குவோம். எந்த அளவுக்கு வாங்குவோம் தெரியுங்களா? மனைவி கிட்ட கணவன் வாங்குவார், நல்ல சமத்தே வாங்குவார். புது சிருஷ்டி கணவன், புது சிருஷ்டி அல்லாத மனைவி கிட்ட ஃபர்ஸ்ட் அட்டாக்கு மனைவி தான், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படிங்குவாங்க. இல்லாட்டி மனைவி யார்கிட்ட வாங்குவாங்க? கணவன் கிட்ட வாங்குவோம், அல்லது நம்முடைய பெற்றோர்கள் கிட்ட வாங்குவோம், பிள்ளைகள் கிட்ட வாங்குவோம். நெக்ஸ்ட் அப்படியே அந்த அனுபவம் பரவும், நம்முடைய உற்றார் உறவினர்கிட்ட வாங்குவோம். பாருங்க, இந்த மாதிரி அனுபவங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனா மறந்துடாதீங்க, இதெல்லாம் கூட என்ன, கிறிஸ்துவுடன் அனுபவிக்கிற பாடுகள். ஏன்னா இதெல்லாம் தேவனுக்காக, கர்த்தர் இயேசுக்காக, அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட சத்தியத்து நிமித்தம் நமக்கு வர்றது. அதனால இதுவும் கிறிஸ்துவோடு கூட அனுபவிக்கிற பாடுகள். இது யாருக்கு இல்லவே இல்லை சொல்லுங்க. பாருங்க, அம்மா இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் இருக்குங்க. இது சாதாரண சகோதரனுக்கும் வரும், சின்ன சகோதரிக்கும் வரும். ஏதோ சுவிசேஷத்தை கையில் எடுத்துட்டு பப்ளிக் மீட்டிங் பண்ணிட்டு ஃபாலோ அப் கிளாஸ் எடுக்கிற, டிராவல் பண்ற பயணங்களா போற பிரதருக்கு சிஸ்டருக்கு மாத்திரம் இல்ல, சத்தியத்துக்குள்ளான வந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சாட்சி கொடுத்துட்டு சின்ன அளவுல இந்த பாடுகள் பட்டா கூட நன்றிதான் சொல்லணும். இது கிறிஸ்துவோடு கூட அனுபவிக்கிற பாடு தான். துன்மார்க்க உலையில அவங்களோட விழாமல் இருக்கிறதுனால அவர்கள் நம்மை வினோதமா பார்த்து நம்ம என்ன பண்ணுவாங்க, தூஷிப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம அனுபவிக்க இந்த வருஷம் அனுசரிக்க போகிற அந்த அனுசரிப்பு நினைவு கூறுதலின் நாள், அந்த அப்பம், அந்த திராட்சை ரசம், அதுல பங்கெடுக்கும் போது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, நான் கர்த்தர் இயேசுவோடு கூட அப்பமா பிற்கப்படுறனா, திராட்சைகளா நசுக்கப்படுறனா, அவரோடு கூட படுகிற பாடுகள் கடந்த வருஷம் முழுக்க என் வாழ்க்கையில இருந்துச்சா? சோதிக்கணும். நம்மள சோதிச்சு பார்க்கும் போது ஓரளவுக்காவது ஆமாங்கிற பதில் வரணும், அப்புறம் ஓரளவுக்கு கண்டிப்பா வரும் இல்லன்னு. இல்லங்கிறதுக்கு இரக்கம் கிருபை தேவன்கிட்ட வாங்கிக்கலாம். ஆனா இந்த ஆமான்னு சொல்றது ஓரளவுக்காவது இருக்கணும். பிரதர், எனக்கு தெரியலையே பிரதர், நான் அந்த மாதிரி பாடுகள் எல்லாம் வாங்கலையே பிரதர், பெரிய பெரிய சகோதரர்கள் மாதிரி எல்லாம் நான் ஊழியம் செய்யலையே, புரியுதுங்களா? அந்த மாதிரியான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லையே, நாங்க சகோதரிகள் ஆச்சே அப்படின்னு கிறிஸ்துக்கு உடன் அனுபவிக்கிற பாடுகள் பத்தி ஒரு தயக்கம் கலக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் நாம இந்த லிஸ்ட் காமிக்கிறோம். இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், உங்களை வேடிக்கையா பார்த்தாங்களா? ரொம்ப வெட்கப்பட வேண்டிய மாதிரியான சூழல்ல போயிட்டு சாட்சி கொடுத்தீங்களா? நீங்க உங்க சகோதர சகோதரியுடைய பாடுகளுக்குள்ள நீங்க பங்கெடுத்தீங்களா? தீமை செய்கிறவராக சிலரால நீங்க பார்க்கப்பட்டீங்களா? இப்ப என்ன பண்றோம், கடைசி இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், தூஷிக்கப்பட்டீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு புதிய மாற்றத்தை காண்பிச்சதுனால ஆமா 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 சொன்னீங்கன்னா அதெல்லாம் தான் கர்த்தரே சோடுகூடப்படுகிற பாடுகள். நன்றி சொல்லுங்க தேவன். ஆனா இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். நீங்க உங்களை சிந்திச்சு பார்க்கணும். நீங்க சுவிசேஷத்தை கையில் எடுத்திருக்க மாட்டீங்க, சாட்சி கொடுக்கறதுக்கு போயிருக்க மாட்டீங்க, கேட்ட சத்தியத்தின்படி உங்க ஜனங்கள் பதில நீங்க நல்ல சாட்சி கொடுத்திருக்க மாட்டீங்க, அதனால இதெல்லாம் வர மாட்டேங்குது. ஆனா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வாங்குவீங்க, கண்டிப்பா வாங்குவோம், நான் வாங்குவோம், நீங்க வாங்குவோம். ஆறாவது போலாம் பாயிண்ட். ஆனா இதுல எல்லாம் என்ன பண்ணணும்னா தீமைக்கு தீமை நம்மோ, அது ரொம்ப முக்கியம், பண்ணக்கூடாது. ஆறாவது வாசிங்க, அப்போஸ்தல் பவுல் பேசுறாரு, இது ரொம்ப முக்கியம், இந்த பாடுகள் கூட உங்களுக்கு எனக்கு இருக்கணும். ஒருவேளை இந்த முன்ன பார்த்த அஞ்சும் இல்லாட்டி இந்த ஆறு இருந்தே ஆகணும். வாசிங்க, 1 கொரிந்தியர் 9:27 வசனம்,
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே,
மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாத படிக்கு என் சரீரத்தை என்ன பண்றேன், ஒடுக்கி. பாருங்க, நம்முடைய சொந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துவதுல நமக்கு இருக்குது, நமக்கு இருக்க போகுது மிகப்பெரிய கஷ்டங்கள், மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய பாடு. இது சாதாரண விஷயம் கிடையாது. எது நம்ம சொந்த சரீரத்தை, இது மற்றவங்களோட நமக்கு இருக்கிற வேலையே கிடையாது, நம்மோடு நமக்கு இருக்கிற வேலை. நான் என்னுடைய சொந்த சரீரத்தை என்ன பண்ணணும், ஒடுக்கி கீழ்படுத்தும். அதனுடைய எல்லா பலகீனங்கள், அதனுடைய எல்லா குறைவுகளோடு எனக்கு இருக்குது போராட்டம். அதுல நான் ஒரு புதிய சிருஷ்டியாக என்ன பண்ணணும் தெரியுங்களா, அந்த புது சிந்தையினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த சரீரத்தை நான் கொண்டு வரணும். என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செய்கை எல்லாமே புது சிந்தையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஒரு புது சிருஷ்டி மாதிரி சிந்திக்கணும், பேசணும், நான் செய்யணும். இதுக்கு நான் ரொம்ப போராட வேண்டி இருக்கும். ஏன்னா என்னுடைய மாம்சம் அப்படியே நேரடியா எந்திரிச்சு நிக்கும், அதனுடைய பலகீனங்களுக்கு காமிச்சுட்டு. அப்ப என் சந்த சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்படுத்துவதுல எனக்கு நிறைய போராட்டம் இருக்குங்க. இது செய்யணும்னா நம்ம எப்படி இருக்கணும் தெரியுங்களா, தேவனுடைய நீதியான கொள்கைகள் எல்லாவற்றின் மீதும் எனக்கு ஒரு உறுதியான பற்றுதல் இருக்கணும். அப்ப மாத்திரம்தான் இதை என்னால் செய்ய முடியும். சேனா அப்படி சிந்திக்க கூடாது, சேனா இப்படி பேசக்கூடாது, சேனா இது செய்யக்கூடாது. இது தேவனுடைய வசனம் அங்கீகரிக்கிறது இல்ல, தேவனுடைய கற்பனைக்கு மேலான விஷயம். தேவனுடைய எல்லா நீதியின் பிரமாணங்களை நான் இருதயபூர்வமா நேசிச்சால் மாத்திரமே என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்த முடியும். நெக்ஸ்ட், ஒவ்வொரு மணி நேரமும் நான் என்னுடைய சிந்தைய நான் செக் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, தமிழ்ல சொன்னா தொடர் கண்காணிப்பு. அப்படி சொன்னா புரியுதுங்களா உங்களுக்கு, சரிங்களா? அப்படின்னா கேப்பே விட முடியாது, வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நான் கரெக்டா தான் சிந்திக்கிறேன்னா, என் மனசு சரியான ஓட்டம் தான் இருக்கா, என் பேச்சு சரியா தான் இருக்கா, நான் சரியா தான் நடந்துட்டு இருக்கனா, என் பார்வை சரியா இருக்குதா, எப்பயுமே செக் பண்ணிட்டு இருக்கணும். நான் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கணும். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த வாட்ச்மேன் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க, அவங்க வேலை என்ன, அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கணும், தொடர்ந்து ஆனா வெடிக்கிறதெல்லாம் வெடிச்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்களால முடியாது. இதை நமக்கு அப்ளை பண்ணுங்க, நம்மளுடைய சிந்தைய தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்க சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க கொஞ்சம் அசந்திங்கன்னா அது என்ன பண்ணிடும், அது தன் வேலையை காமிக்கும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சொந்த சரீரத்துல சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துவதில் இவ்வளவு கஷ்டம் இருக்குங்க, ரொம்ப கஷ்டம் இருக்கு, ரொம்ப போராட்டம் இருக்கு. இது எப்படிப்பட்ட கஷ்டம்னா, நமக்காக நாமே படுகிற, மற்றதெல்லாம் வேற மாதிரி, ஆனா இது எப்படின்னா நமக்கு நாமே படுறது. என் சொந்த ரட்சிப்புக்காக நான் இந்த பாடுபடணும், உங்க சொந்த ரட்சிப்புக்கு நீங்க பாடுபடணும். சோ இப்படி தன்னுடைய சொந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துவதுல நமக்கு நிறைய போராட்டம் இருக்கு. இது செய்யணும்னா இன்னொன்னு நம்ம என்ன பண்ணும் தெரியுங்களா, அவ்வப்போது நம்முடைய சிந்தைய தேவனுடைய வசனங்கள்ல இருக்கிற எச்சரிப்ப அந்த சிந்தைக்கு கொடுத்துட்டே இருக்கணும். சோ நேரடியா வசனத்துல இருந்து எடுக்கணும் எச்சரிப்பு, நோ அப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது விஷயம். இதுக்கு நிறைய போராட்டம் இருக்கு. ஒருவேளை வேற எந்த போராட்டம் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் இது கண்டிப்பா என்ன ஆகணும், ஏன் இருந்தே ஆகணும் சொல்லலாம். எல்லாமே பாவிகள், இங்க யாருமே இல்ல எனக்கு இந்த மாதிரி போராட்டமே இல்ல பிரதர், என் சரீரம் எல்லாம் என்னுடைய புதிய சிருஷ்டிக்கு என்ன தான் இருக்கு, பக்காவா கண்ட்ரோல் ஆயிருக்குன்னா நீங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க பரலோகம் போயிருக்கணும் இல்லைங்களா. கண்டிப்பா நம்ம பாவிகளா இருக்கிறதுனால, நம்ம பலகீனர்களா இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் இந்த போராட்டம் இருந்தாகணும். இதுல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருக்கணும், சந்தோஷப்படுங்க, அது கூட கிறிஸ்துவோடு கூட அனுபவிக்கிற பாடுகள் தான். அப்போ சொல் பவுல் சொன்னார், நிர்பந்தமான மனுஷன் நான், நான் நினைக்கிறது ஒண்ணு நான் செய்யறது என்னால நடக்க முடியல சொல்றாரு பாருங்க. அது ஒரு போராட்டம், இந்த போராட்டம் கேளுங்க, இங்க இருக்கு இவங்களுக்கு இருக்கா, அவங்களுக்கு இருக்கா, அவங்களுக்கு இருக்கா பாருங்க, கேளுங்க, ஒருத்தருக்கும் இருக்காது, சும்மா ஃப்ரீயா விட்டுடுப்பாங்க, ஆனா நமக்கு இருக்கும். இது கூட கத்தரோடு கூட படுகிற பாடுகள் தான். எட்டாவது பாடம் பாடுகள் ஏழாவது படிக்கலாம் வாசிங்க, ஒன்னு பேதுருல அஞ்சாம் அதிகாரம் 8-9 வசனம். தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க, ஏனா வசனம்,
போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தீர்கிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
பாருங்க, போதும் பாருங்க, முதல் ரெண்டு வார்த்தை கடைசி ரெண்டு வார்த்தை போதும். தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க, விழித்திருங்க. ஏன்னா அந்த பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல யார விழுங்கலாம் என்று வகை தேடிட்டு இருக்கிறாரு. அதனால நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு பாருங்க. இது ஒரு பெரிய பாடு. என்ன பாடு? விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசானவனை எதிர்த்து நிக்கிறது அப்படின்னு என்ன தெரியுங்களா? உதாரணம் வந்து நம்ம கர்த்தரை சொல்லலாம். அவருக்கு இந்த ஒரு சோதனை வந்துச்சு. எப்ப வந்துச்சு? அந்த 40 நாட்கள்ல. பாருங்க, கர்த்தர் இயேசுக்கு முன்னாடி நிக்கிறார் யாரு? சாத்தான். அந்த மூணு சோதனை என்னன்னு சொல்லுங்க. ஓகே, அப்புறம் மலையிலிருந்து குதிக்க சொன்ன, அப்புறம் இதுல மூணு டெஸ்ட்ல எந்த டெஸ்ட்ல வந்து சாத்தான் வந்து வசனம் பயன்படுத்தினாரு? மேல இருந்து கீழே குதிங்க. வசனம் யார் வசனம் பயன்படுத்துறா? ஆனா சரியா பயன்படுத்தினாரா? நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க? சரியா பயன்படுத்தினாரா கேட்டேன். சரியா பயன்படுத்தினாரா தப்பா பயன்படுத்தினாரா? சரியா தான் பயன்படுத்தினாரா? சாத்தான் வந்து ரொம்ப கரெக்டா பேசினார வசனம். சொல்லுங்க, அந்த அந்த டெஸ்ட் சொல்லுங்க. எனக்கு என்ன சொன்னார் கர்த்தர் இயேசுனுடைய சிந்தையில போயிட்டு, சாத்தான் தேவாலயத்தின் உப்பரிகளிலிருந்து என்ன பண்ணிடுங்க, டம்னு குச்சிடுங்க. என்ன நடக்கும்? தூதர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிடுவார் உங்களை? பாதம் கல்ல விடராதபடிக்கு இது சாத்தான் பயன்படுத்தினாரு. கரெக்டா? இதுக்குதான் வசனமா இருக்கா இல்லீங்களா? ஆலயத்துல இருந்து குதிக்கணும், பாதம் படாதபடிக்கு என்ன பண்ணிடுவேன். அதுக்குதான் தேவன் வசனம் சொன்னாரா? இங்க என்ன மிஸ்டேக் இருக்குது? ஆனா பாருங்க, நல்லா கவனிங்க, ஒரு விஷயம் பாக்குறோம். சாத்தான் வசனம் எடுத்துட்டு கர்த்தர் இயேசு கிட்ட வந்து நிக்கிறார். என்ன தைரியம் இருக்கணும் பாருங்க. கர்த்தர் இயேசு கிட்ட வசனம் பேசுறாரு, அதுவும் சரியா பேசல, திருச்சு பேசுறாரு. கவனமா இல்லாட்டி வசனம் தானே சொல்றாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் நம்ம? சாத்தான் கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ் பணிஞ்சிருப்போம். கர்த்தர் இயேசு அந்த மாதிரி பண்ணல, அவர் கரெக்டா பிடிச்சாரு சாத்தான. ஏன்னா அந்த பாதங்கள் வந்து ஏதோ கர்த்தர் இயேசுனுடைய லிட்டரல் பாதங்கள் இல்ல, அப்படின்னா கர்த்தர் இயேசுனுடைய இந்த பாதம் இல்ல, அவருடைய சரீரம். அந்த சரீரத்துல யார் இருக்கா? பாதங்கங்கள். அவங்க வாழக்கூடிய காலத்துல ரொம்ப பிரச்சனை இருக்கும், நீங்க நான் தான். அந்த சமயத்துல இந்த பாதங்கள் இடராத படிக்கு தேவன் என்ன பண்ணிடுவாரு? ஆமா, இத வந்து என்ன பண்றாரு? கர்த்தர் இயேசுக்கு சொல்லர்த்தமா பயன்படுத்துறாரு. யாரு? தேவனே வசனத்துல சொல்லிருக்காருல, உங்க பாதத்தை இடராம காத்துக்குவாங்கன்னு. வேற இந்த குதிங்களே, தேவன் தூதர்களுக்கு கட்டளையிட்டுருவாரு, அவங்க அப்படியே வந்து உங்களை தாங்குவாங்க. இது நீங்க ஆலயத்துல இருந்து குதிக்கிறதுனால கீழே யாரெல்லாம் இருந்து பாத்துட்டு இருப்பாங்க? பரிசேயர், சதுசேயர், வேதப்பாருக்குள்ள கவனிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க நம்பிடுவாங்க, நீங்க யார்தான் தேவனுடைய? நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் இது மாதிரி பண்ணுங்களேன். பாருங்க, அப்ப சாத்தான் என்ன பண்ணுவார்னா, வசனங்களை திரிச்சு புரட்டி மாத்தி தன்னை ஒரு ஒளியின் தூதன் போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு காமிப்பார். அதனால்தான் இந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு என்ன பண்ண வேண்டி இருக்கு? இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படின்னா நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பற்றின ஒரு துல்லியமான அறிவுக்கு வரணும், துல்லியமான அறிவுக்கு வரணும். ஏனோ தானோ பேசக்கூடாது, ஏனோ தானோ அறகுறையா புரிஞ்சிட்டு செயல்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. துல்லியமா தெரிஞ்சிருக்கணும். அப்படி துல்லியமா தெரிஞ்சிருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ண வேண்டி இருக்கு? நாம பிரயாசங்கள் எடுக்க வேண்டி இருக்கு, முறையான பிரயாசங்கள். நேரடியா போய் படிச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? செய்யணும். சகோதரர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சிக்க முடியுமா? செய்யணும். ஆக மொத்தம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை இந்த சாத்தானு நம்மளை வஞ்சித்து விடாத படிக்கு, நம்மளை விழுங்கி விடாத படிக்கு, அவரு ஒருவேளை நமக்கு வசனங்களை தவறான விதத்துல கூட காண்பிக்கிறவங்களா இருந்துட்டா சகோதர சகோதரிகளே நம்ம விழிப்பா இல்லாட்டி போயிடுவோம். அப்ப என்னன்னா இந்த சாத்தானுடைய வஞ்சனை இருக்கு பாத்தீங்களா, வசனத்துல சத்தியத்துல சத்தியத்தை வேற மாதிரி காமிக்கிறதுல அவருடைய வஞ்சனை இருக்கு இல்லைங்களா. இதை எதிர்த்து நிக்கணும்னா நம்ம கொஞ்சம் பாடுகள் இருக்குங்க, பாடுகள் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இக்லீஷால ஒரு சகோதரன் வந்து தப்பா பேசிட்டாருன்னு வைங்க, அந்த இக்லீஷாவை வழி நடத்துறவங்களுக்கோ இல்ல அங்க உக்காந்து இருக்கிற பேசக்கூடிய சகோதரர்களுடைய மனதை அப்ப நீங்க ஏதாவது மெஷின் வச்சு செக் பண்ணி பாருங்க, நடிக்கும். சே, தேவனுடைய அருமையான ஜனங்களை தேவையில்லாத ஒரு உபதேசத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கலங்கடிச்சிட்டு இருக்காங்களே வரும். ஏன்னா அதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். ஆனா அந்த சமயத்துல அது அப்படியே விளக்கணும், அந்த இருள விளக்கணுங்க போது அவங்க எடுப்பாங்க பாருங்க, போவாங்க நைட்லாம் படிப்பாங்க, செக் பண்ணுவாங்க இந்த உபதேசம் கரெக்டா இது தப்பா. கஷ்டம் இருக்காது, இல்ல பாடுகள் இருக்கு, தூக்கம் போகும், அமைதி போகும், போராட்டம் இருக்கும். கண்டிப்பா சபையை வழி நடத்துகிறவங்க உபதேசம் செய்கிறவங்களுக்கு இந்த பாடுகள் இருக்கும். அல்லது அந்த அந்த ஸ்தானத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சகோதர சகோதரியா இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கும். யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தனால ஒரு தவறான ஒரு விளக்கம் கொடுத்து இடர்ல அடையும் போது நம்ம போய் அதை சரி செய்யறதுக்கு போகும்போது அந்த போராட்டம் இருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, எதிராளியான பிசாசானவனை எதிர்த்து நிக்கணும்னா இந்த விசுவாசத்துல என்ன பண்ணும், அது என்ன இங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விசுவாசம் என்ன, மகா பரிசுத்தமான, அது வந்து என்ன அர்த்தம், உம்முடைய வசனமே உம்முடைய வசனமே சத்தியம்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு வேற வசனங்களை பத்தின ஒரு துல்லியமான அறிவுக்குள்ள நம்ம வருவதற்கு எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணி அதுல கிடைக்கிற தெளிவுனால சாத்தானுடைய வஞ்சகங்களை வஞ்சனையான போதனைகளை எதிர்த்து நாம நின்று நம்மையும் காத்துக்கணும், உடன் சகோதர சகோதரிகளையும் காத்துக்கணும். இதுக்கு நமக்கு நிறைய பாடுகள் இருக்கு, இதுவும் கர்த்தரோடு கூட படுகிற பாடுகள் தான். எட்டாவது பாடுகள் அனுபவம் பார்க்கலாம், எபிரேயர் 2:18. பாருங்க, இது கர்த்தர் இயேசு பத்தின ஒரு வசனம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அப்புறம் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. அப்போ கர்த்தர் இயேசுனுடைய ஒரு குவாலிட்டி என்ன தெரியுங்களா, அவரு வல்லவர். யாருக்கு எந்த விஷயத்துல, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் வல்லவர். எந்த விதத்துல வல்லவர், உங்களுக்கு என்ன சோதனையா இருந்தாலும் அவருக்கு என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போலாம், அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு உதவி, என்ன உதவி செய்வாரு, சோதனையை கொண்டு போய் சொல்றீங்க அவர் உதவி செய்யறாரு, எந்த சோதனை போய் சொன்னாலும் உதவி செய்யறாருன்னா என்ன செய்வார் அவரு, அந்த சோதனையை ஜெயிப்பதுக்கான ஆலோசனை கொடுப்பார் கர்த்தர் இயேசு. இது வந்து கர்த்தர் இயேசுனுடைய ஒரு குவாலிட்டி, அது இந்த வசனத்தில் இருக்கு. ஆனா இது வந்தது எப்படி பெற்றுட்டாரு அப்படின்னா, முன்னாடி பாகம் இருக்கு என்னவாமா, அவர் என்ன இருக்கிறார் ஏற்கனவே பாருங்க. இப்போ கர்த்தர் இயேசுக்கு ஏதாவது ஒரு சோதனைக்கு ஆலோசனை தெரியாதுன்னு சொல்ல முடியுமா, அப்ப கர்த்தர் இயேசுக்கு என்ன தெரியும், எல்லா எப்படி எல்லா சோதனைகளுக்கான ஆலோசனை அவருக்கு தெரியும், ஏற்கனவே அவர் என்ன பண்ணிருக்கிறார், எல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். என்ன தெரியுங்களா, இது மாதிரி நமக்கும் சில சமயங்கள்ல நம்ம எதிர்பாராத சோதனை நம்ம வாழ்க்கையில தேவனு எதிர்பாராத அனுபவம், இந்த அனுபவம் எனக்கு வருமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா என்ன இருக்கும், வந்துட்டு இருக்கும். விதவிதமான சூழல்களை தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார். நமக்கே கேள்வி வரும், இந்த அனுபவத்தினால எனக்கு என்ன லாபம், இந்த கஷ்டத்தினால எனக்கு என்ன லாபம், இந்த நோயினால எனக்கு என்ன லாபம், இவங்களோட போய் இப்படி நான் பாடுபட்டேன்னு இதனால எனக்கு என்ன தெரியாது. நமக்கு நிறைய நம்ம மேல அனுமதிக்கப்படுகிற சில சூழல்கள் எனக்கு தெரியல. நீங்க நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி அனுபவங்களை பார்க்கும்போது ஒரே இருட்டா இருக்கும், இது எதுக்கு ஏன் யாருனால எது வரைக்கும் தெரியாது நமக்கு. ஆனா அப்படி தெரியாமையே ஒரு அனுபவத்துக்குள்ள என்ன ஆயிட்டு இருப்போம் நம்ம. ஒருவேளை சகோதர சகோதரிகளே அதெல்லாம் நமக்கு பாடுகள் தான், எதுக்காக இருக்கும் தெரியுங்களா, அந்த அனுபவம் உங்களுக்கு கடந்து போயிடுக்கும். 4 வருஷம் கழிச்சு அதே அனுபவத்துல யார் மாட்டுவா? ஒரு சகோதரன் மாட்டுவார். இப்போ அது எதனாலும் தெரியாது, அந்த சகோதரன் நேரடியா யாருக்கு எடுத்து ஆலோசனைக்கு வருவார்? நம்ம கிட்ட தான் வருவார். இப்போ அவருக்கு அந்த சூழல்ல பெஸ்ட் ஆலோசனை யார்தான் சொல்ல முடியும்? நம்ம தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடி காரணமே தெரியாம அந்த அனுபவத்துக்குள்ள மேபி ஒருவேளை தேவன் இந்த மாதிரி சில சோதனைகள்ல சில சகோதர சகோதரிகள் விழும் போது அந்த சோதனையில அவங்களுக்கு ஏற்ற ஆலோசனைய கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஸ்தானத்துக்கு உங்களை ஏற்கனவே அந்த அனுபவங்களின் மூலம் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆயத்தப்படுத்திருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்கள் தயவு செஞ்சு இப்படி நினைச்சுக்காதீங்க, எனக்கு பிரயோஜனமானது தானே தேவன் அனுமதிக்கணும், இது எனக்கு பிரயோஜனமே இல்லையே ஏன் அனுமதிச்சாரு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம் அப்போதைக்கு, ஆனா அதுல நீங்க பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் பிற்காலத்துல யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்? உடன் சகோதர சகோதரிகளுக்கு. அப்படின்னா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு பிரயோஜனமே இல்லாத பலவிதமான அனுபவங்கள் தேவன் என்ன பண்ணுவாரு? அனுமதிப்பாரு. அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க போறதுனால இப்ப இந்த தேவையில்லாத ஒரு கஷ்டங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இது ஒரு வித பாடு. தெரியல, இதுல இது ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய அனுபவம் இருக்கும், நீங்களே எடுத்து லிஸ்ட் போடுங்க. ஆமா பிரதர், நான் ஏன் இந்த அனுபவத்துக்குள்ள போனேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, அந்த அனுபவத்துல பெற்றுக்கொண்ட சில படிப்பினைகளை அதே போன்ற அனுபவத்தை வாங்கின யாரோ ஒருத்தருக்கு நீங்க என்ன பண்ணிடுப்பீங்க? அப்படி நீங்க சொல்லி உதவி செஞ்சிருக்கிறீங்கன்னா எதனால முடிஞ்சது? ஏற்கனவே நீங்க வாங்கின அந்த அனுபவத்தினால. பாருங்க, அப்ப நம்ம இந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அங்கமா இருக்கிறதுனால மற்ற அங்கங்களுக்காக நம்ம வாழ்க்கையில சில அனுபவங்களை கூட நாம வாங்குவோம். இல்லாட்டி இப்படி கூட சிந்திச்சு பாருங்க, சில அனுபவங்கள் வந்து எனக்கு வாழ்க்கையில வரவே இல்லைங்க, சில விஷயங்கள் எனக்கு வரவே இல்லை, ஆனா அதெல்லாம் வந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படி தெரியுங்களா? அதெல்லாம் நான் யார் வாழ்க்கையில பாக்குறேன்? இப்போ இதையெல்லாம் நான் கற்றுக்கொள்வதற்காக என் சகோதர சகோதரர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன ஆச்சரியம்! ஏன்னா எல்லாவற்றையும் நானே அனுபவிச்சு நானே கற்றுக்கொள்ளணும்னா முடியுமா இந்த உலகத்துல? பாருங்க, அப்ப தேவன் இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில தலையிடுறாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ கண்டிப்பா இப்படி எல்லா விதமான அனுபவங்களுக்குள்ள நம்ம அனுமதிக்கப்படுவது கூட கொஞ்சம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது கிறிஸ்துவோடு கூட படுகிற பாடுகள்ல ஒன்று. ஏன்னா சில கஷ்டங்கள் நம்ம நமக்காக இல்ல, யாருக்காக வாங்கிட்டு இருப்போம்? மற்றவங்களுக்காக வாங்கிட்டு இருப்போம். இப்ப 9வது அர்த்தம் வாசிக்கலாம். 9வது விதமான பாடு எபிரேயர் 12:3-4. பாருங்க, அப்போ கர்த்தர் இயேசு பத்தி பேசும் போது அவருக்கு நேர்ந்துட்ட ஒரு அனுபவம் என்னன்னா, என்ன சொல்றாரு? பாவிகளால் இவ்விதம் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்கள். ஆனா அதையெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரா? விபரீதங்கள் எனக்கு எந்த அளவுக்கு சரின்னு தெரியலீங்க, முரண்பாடான ஒரு புரிதல் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ்ல கான்ட்ராடிக்ஷன் ஆஃப் தி சின்னர்ஸ் வருது. அப்படின்னா பாருங்க, கர்த்தர் இயேசு பாவிகள்னால சந்திச்ச ஒரு விபரீதம் நான் உதாரணமா சொல்லுவேன். கர்த்தர் இயேசுக்கு அது ஊழியர் முழுக்கவே இருந்துச்சு. ஆனா உச்சக்கட்டமா எப்ப இருந்துச்சுன்னா, அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தார். தொங்கும் போது பாருங்க, கீழே இருந்தவங்க எல்லாம் பாவிகள் தான். அவங்கள ஒருத்தர் சொன்னாரு, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன பண்ணிக்கோ? கீழே இறங்கி வா. உன்னை நீயே என்ன பண்ணிக்கோ? பாருங்க, இப்ப நான் கேக்குறது என்ன சொல்லட்டுங்களா? இவர் யார பார்த்து கேக்குறார்? நீங்க தேவனுடைய குமார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் யார பார்த்து கேக்குறாரு? கர்த்தர் இயேசு பார்த்து. கர்த்தர் இயேசு தேவனுடைய குமாரனா இல்லையா? அவர் தேவனுடைய குமாரன் தான். அவரை பார்த்தே இவர் கேக்குறாரு, நீ தேவனுடைய குமாரன் ஆனால். அப்ப இவரு அவரை என்னன்னு நினைக்கல, குமாரன்னு. ஆனா அவர் உண்மையிலேயே யார்த்தா? அவர் எப்படித்தான் தன்னை சொல்லிக்கிட்டாருங்க, தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரனா இருந்து தேவனுடைய குமாரன் தன்னைத்தானே அவங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போதும் அவங்க அதை என்ன பண்ண மாட்டாங்க, நம்பாம அவரை ஏதோ பொய் சொல்ற மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் என்னன்னா, பாவிகள்னால வரக்கூடிய இந்த பாவிகளா இருக்கிற ஜனங்கள் நம்மள எப்படித்தான் புரிஞ்சுக்குவாங்க எப்போதுமே. இது இது என்ன சரியான புரிந்து கொள்ளதல்ல. கர்த்தரேசு விஷயத்துல தேவனுடைய குமாரனா இருந்து தேவனுடைய குமாரன் என்று தன்னையே அறிவிக்கும் போது, ஆனா அவர்கள் அப்படி அவரை ஏற்றுக்கொள்ளல, புரிஞ்சு கொள்ளல. புரிஞ்சு கொள்ளாம நீ என்ன தேவனுடைய குமாரன் அப்படின்னு என்ன பண்றாங்க, உண்மையானவரையே நீ உண்மையானவரான என்ன பண்றது கேக்குறது. சோ இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. இப்ப உதாரணத்துக்கு இது நான் நமக்கு அப்ளை பண்ணி சொல்றேன். எப்படின்னா, நம்ம கிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? இருக்கு. இத போய் என்னன்னு தான் அறிவிப்போம். இப்ப நம்மள என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுங்களா, நீங்க சொல்றதுதான் சத்தியமா? ஆனா ஆமா, நாங்க சொல்றதா, அதனாலதான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, ஏற்றுக்கோங்க, காது கொடுங்க. கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ நம்ம சத்தியம்னு சொல்லி அசத்தியத்தை சொல்ற மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, புரிஞ்சுக்கிட்டு வைராகியமா கேட்பாங்க, ஆளெல்லாம் வச்சு அடிக்கிறது ரெடி பண்ணுவாங்க. உண்மையை சொல்றதுக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம் நாம, பாத்தீங்களா? அப்படின்னா என்னன்னா, இது வந்து என்னன்னா, நம்மை நாம் எப்படி இருக்கிறோமோ உண்மையிலேயே அப்படி ஜனங்கள் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. மனசு கஷ்டமா இருக்கும், மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம என்ன சொல்லணும், நம்ம சத்தியம் தானே போ சொன்னோம், நல்லது தானே போ சொன்னோம், ஏன் ஏதோ நம்ம கெட்டது சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ள என்ன வரும், வேதனை, கஷ்டம் வரும். இதுதான் என்னன்னா, பாவிகள் நம்மை அவங்க கோணத்துல புரிஞ்சுக்கிறது. இதுக்காக இல்ல, நம்ம சத்தியம்னு சொல்லி, உண்மைன்னு சொல்லி, நல்லதுன்னு சொல்லி என்னெல்லாம் சொல்றோமோ அத வந்து சத்தியம் இல்ல, உண்மை இல்ல, நல்லது இல்லன்னு புரிஞ்சிட்டு நம்மள என்ன பண்ணுவாங்க, தொந்தரவு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் நம்மள இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க? சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரி வேதனை இருந்துச்சுன்னா அதுவும் கூட ஒரு விதமான பாடுதான். பாருங்க, இப்ப நம்ம சொல்லிட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு புரியும். இந்த பாடுகள் எல்லாம் வேணும்னா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா வராது. இந்த பாத்தீங்களா, இந்த பாடுகள்லாம் சின்ன 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 அனுபவங்கள் தான். ஆனா இதெல்லாம் எப்பதான் வருது? ஒண்ணு சத்தியத்தை போய் பேசணும், அல்லது சத்தியத்தின்படி மத்தவங்களுக்கு முன்னாடி சாட்சியா வாழணும். இது செஞ்சீங்கன்னா போதும், அது உங்க குடும்பத்தார் மத்தியில செஞ்சீங்கன்னா கூட போதும், நல்லா வாங்குவீங்க. அல்லது ஓரளவுக்கு கிருபை பெற்று ஒரு 50 பேர் முன்னாடி போய் செய்றீங்க, நல்லா வாங்குவீங்க. ஆனா இருக்கணும். அப்போ கர்த்தரோடு கூட படுகிற பாடுகள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இது மாதிரியான அனுபவங்கள்லாம் நமக்கு தேவன் அங்க கொடுக்கறாங்க. இப்ப 10வது விதமான பாடு போலாம், வாசிங்க. 1 பேதுரு 3:14-17 வசனங்கள். நீதி நிமித்தம் பாடுபட்டீங்கன்னா பாக்கியவான்களா இருப்பீங்க. பாருங்க, இது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறதுனா என்ன? இப்ப நமக்கு வந்து தேவனுடைய நீதினா என்ன ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சத்தியத்துல இருக்கிறதுனால. தேவனுடைய நீதியான கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கும், அது வியாபாரத்துல அதிகமா இருக்கும், அரசியல்ல அதிகமா இருக்கும். என்ன தெரியுங்களா, ஒரு அயலான், நம்மை போன்ற ஒரு இன்னொரு மனிதன், அவனுக்கு அறியாமை இருக்கலாம், அல்லது அவருக்கு இயலாமை இருக்கலாம். இதே உலகத்தான் என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா, பிசினஸா இருந்தா கரெக்டா பயன்படுத்திட்டு அவங்கள அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு ஒரு லாபம் பாத்துருவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? மற்றவங்களுடைய இயலாமை, மற்றவங்களுடைய அறியாமைய தனக்கு என்ன பண்ணிடுவாங்க, சாதகமாக்கிட்டு லாபம் பாத்துருவாங்க. புரியுதுங்களா? ஆனா ஒரு தேவனுடைய உண்மையான புது சிருஷ்டி அப்படி செய்ய முடியுமா? செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா இது எந்த கொள்கைக்கு நேரா போகுது, நீதியின், அது நீதி கிடையாது. நம்முடைய அயலான நம்ம போலயே நம்ம நேசிச்சோம்னா அவர் நஷ்டமடைற மாதிரி, அவருடைய அறியாமைய, அவருடைய பலகீனத்தை, அவருடைய இயலாமைய நமக்கு சாதகமா என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். ஆனா இந்த உலகம் என்ன சொல்லும்னா, அப்படி செஞ்சாதான் நம்ம நாலு காசு பார்க்க முடியும், நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடியும். அப்ப உண்மையா கூட இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம செய்யலைன்னா நமக்கு லாபம் வராது, அது வியாபாரத்திலயோ ஏதோ ஒரு விஷயத்துல. ஆனாலும் தேவனுடைய நீதிக்கு விரோதமா இருக்குங்கிறதுனால, புரியுதுங்களா, நாம அந்த மாதிரியான ஒரு மத்தவங்களுடைய இயலாமைய அறியாமைய பயன்படுத்தாம இருக்கும்போது சில நஷ்டம் வரும், சில இழப்புகளை சந்திப்போம். ஆனா அது நல்லது தான், அது கூட ஒரு வகையில. எதனால்தான் நம்ம வாங்கிட்டோம் அந்த கஷ்டத்தை? தேவனுடைய நீதியின் கொள்கைகளுக்கு உட்பட்டு வாழ்கிற ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறதுனால, புரியுதுங்களா. சோ அது கூட ஒரு நல்லது, நீதி நிமித்தம் படுகிற துன்பங்கள். இப்போ 11வது நம்ம பார்க்கலாம், 1 தீமோத்தேயு 4:10.
இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்.
பாருங்க, இது நிமித்தம் நிந்தை அடைகிறோம், அப்புறம் இல்ல முதல்ல பிரயாசப்படுகிறோம், நிந்தை அடைதல். இது ஒரு சின்ன அனுபவம். என்னன்னா, நிந்தைக்கு தமிழ்ல வேற வார்த்தை சொன்னா இகழ்ச்சி, இகழ்ச்சி கேவலமா பார்க்கப்படுறது. சோ அப்போ வேறு சில பல காரணங்கள்னால நம்மள ஜனங்கள் எப்படி கூட பாப்பாங்க, கேவலமா கூட பாப்பாங்க. அறிவில்லாதவங்க இவங்க, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராதத பேசுறவங்க, இகழ்ச்சியா பாப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ற காலம் ரொம்ப குறிப்பா ஜனங்களுக்கு அறிவு ரொம்ப பெருகி போயிருக்குங்க, இல்லையா? சரி, இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன், எங்க வந்து உங்களை இகழ்ச்சியா பாப்பாங்கன்னு சொல்றேன். ஒரு பிரதருக்கோ ஒரு சிஸ்டருக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒருத்தங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். கிளாஸ் கேட்கிறவர் யாருன்னா அவர் டீச்சர். அவர் என்ன டீச்சரு? அறிவியல் டீச்சர், இல்லைங்களா? இப்ப அவர்கிட்ட போய் நீங்க தேவன் மனுஷன தன்னுடைய சாயல்ல சிருஷ்டித்தார்னா அவர் என்ன பண்ணார்? உடனே சிரிப்பார். ஏன்னா அவர் என்ன பேசிட்டு இருக்கிறவர் ஸ்கூல்ல, இல்லைங்களா? மனுஷன் எங்கிருந்து வந்துட்டாரு, புரியுதுங்களா? ரொம்ப கேவலமா பாப்பாங்க நம்ம. ஏன்னா இன்னைக்கு நான் இது சொல்ற பிராக்டிக்கலா, இது நீங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணும்போது தான் அதை நீங்க பார்க்க முடியும். ஏளனமா பார்ப்போம், என்ன சார் என்ன பேசுறீங்க நீங்க. இல்லாட்டி நீங்க போயிட்டு நல்லா படிச்சவங்க கிட்ட யார்ட்டையாவது போய் பேசுங்களேன், செத்து போனவங்க எல்லாம் கண்டிப்பா என்ன ஆயிடுவாங்க மறுபடியும். உயிர்த்தவள் பத்தி பேசுங்களேன், ஒரு ஒரு பார்வை பார்ப்பாங்க போதும், அதுவே செத்த மாதிரி ஆயிடும், இல்லைங்களா? ரொம்ப காலமா பாப்பாங்க, என்ன சார் இந்த காலத்துல செத்து போனவங்க எல்லாம் என்ன. இல்லாட்டி சொல்லுங்க சார், இந்த மோடி கவர்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிடும் சார், ஒபாமா கவர்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிடும் சார். அந்த இடத்துல யார் இருப்பாங்க? கர்த்தர் இயேசு வருவாங்க சார். பூமி முழுக்க ஆபிரகாம், மோசே, யோசேப் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா கேட்பாங்களா? ஒரு மாதிரி பாப்பாங்க, கேவலமா பாப்பாங்க. நிந்தைனா இதுதான் நிந்தை, இகழ்ச்சியா பாப்பாங்க. ஏன்? தெய்வீக திட்டத்தை சொல்றோம், அது அவங்களுக்கு பிராக்டிக்கலா புரியாது அவங்களுக்கு. ஆனா இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் வாங்கிதான் நீங்க என்ன பண்ண வேண்டி வரும், சொல்ல வேண்டி வரும். இப்ப சொல்லி அவங்க கேட்டு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி சபையாகிறாங்க இல்லங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. போய் சொல்லுன்னு தேவன் சொல்லும்போது நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், போய் சொல்லித்தான் ஆகணும். இதெல்லாம் நமக்கு அனுபவங்கள் இருக்கு. சோ இந்த நிந்தை, இந்த பாருங்க, இது எல்லாமே எதோட தான் சம்பந்தம் வருதுன்னா, எதுக்காக அழைக்கப்பட்டுட்டோமா அதை நம்ம செய்யும் போது இந்த அனுபவங்கள்லாம் வரும். இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சந்தோஷப்படணும், கர்த்தரோடு கூட பாடுகள் பட்டுட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க அதிக பயணம் செய்யாத ஒரு சகோதரனா சகோதரியா இருக்கலாம், அது நிமித்தம் நிறைய பாடுகள் வாங்காதவங்களா இருக்கலாம். உங்களை யாரும் இது வரைக்கும் அடிக்கல, உங்களை ஜெயில போடல, கர்த்தர் இயேசு துன்பப்படுத்தின மாதிரி துன்பப்படுத்தல, என்னை கூட யாரும் அப்படி பண்ணல, பிரதேசம் கூட யாருமே. இந்த மாதிரியான கடினமான அனுபவங்கள் நமக்கு இல்லாம இருக்கலாம். அதனால என்ன நினைச்சிட வேண்டாம், நான் அந்த பாடு படுறனோ இல்லையோன்னு டவுட் பண்ணிடாதீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க நான் வாழ்கிற சூழல்ல கர்த்தரோடு படுகிற பாடுகளா நமக்கு எந்த அனுபவங்கள் தான் அனுமதிக்கப்படும்னா, இப்ப பாத்துட்டு இருக்க பிராக்டிக்கலான அனுபவங்கள் இருக்கும். சொந்த குடும்பம், உற்றார் உறவினர், அண்டை வீட்டுல இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க மத்தியில, கிறிஸ்தவர்கள் மத்தியில, உலகத்தின் மத்தியில, தேவனுக்காக, சத்தியத்துக்காக, சகோதரர்களுக்காக நிற்கும் போது மத்தவங்கனால இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அனுபவங்கள் வரும். நன்மையே இதெல்லாம் கர்த்தரோடு கூட படுகிற பாடுகளின் அனுபவங்கள். இன்னொரு வசனம் வாசிங்க, 12வது 1 யோவான் 3 அதிகாரம் முதல் வசனம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை.
உலகம் அவரை அறியாததுனால அறியவில்லை. பாருங்க, நம்மை அப்ப இந்த உலகம் என்ன பண்ணாதாமா? அறியாது. அதுதான் ஒரு விஷயம். இது நமக்கு சந்தோஷமா கஷ்டமா? பாருங்க, பொதுவா மனுஷனுக்கு எது பிடிக்கும்? இப்ப பாருங்களேன், நான் ஒரு உதாரணம் கேக்குறேன். நீங்க இங்க இருக்கிறீங்களா? செபஸ்தியார் பதில் எடுத்துக்கோங்க. இது அவர் வீடு, அவர் ஏரியா, சரிங்களா? அவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒருத்தரும் சீண்ட மாட்டாங்க. அப்படின்னா, சார் வணக்கம் சார் சொல்லணும்னு எதிர்பார்ப்போமா இல்லையா? சரிங்களா, ஒரு நல்ல சகோதரன், ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல ஜனங்கள் நம்மள என்ன பண்ணணும், என்ன சொன்னங்க, மதிக்கணும், நேசிக்கணும். நம்ம கிட்ட ஒரு விசேஷம்னா அதை அவங்க என்ன பண்ணணும், அடையாளம் கண்டு அங்கீகரிக்கணும். நினைக்கிறோமா இல்லைங்களா? நினைப்போம். இதுதான் மனுஷ இயல்பு. மற்றவங்க நம்மள அடையாளம் காணணும், நம்மள அடையாளம் தெரிஞ்சுக்கணும். நான் யார், என்கிட்ட என்ன விசேஷம் இருக்கு, என்னால் என்னெல்லாம் முடியும், எனக்கு என்னென்ன திறமையெல்லாம் இருக்கு. ஜனங்கள் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும்னு மனசு என்ன பண்ணும், விரும்பும் இல்லைங்களா? ஏன் வந்துட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று மேக்கப் பண்றோம்? நம்மளே பார்த்துட்டு அழகாக ரசிச்சுக்கு இருக்குங்களா இல்லைங்களா? கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீங்களே இப்படி வச்சுக்கிறீங்களா? எதுக்கு பண்றோம்? பார்க்கணும் இல்ல, மத்தவங்க பார்க்கணும், என்கிட்ட இருக்கிற அழகு பார்க்கணும், ரசிக்கணும், மெச்சிக்கணும். புரியுதுங்களா? ஆனா வசனம் சொல்லுது, நினைக்காதீங்க அப்படி. இந்த உலகம் உங்களை, நீங்க யார் என்பது இந்த உலகம் எந்த ரீதியிலனா, நான் என்னுடைய பேர் வச்சு நான் சொல்லிக்கிறேன், என்னைய அப்படின்னு இல்ல. உண்மையில இன்னைக்கு நீங்க நான் யாருன்னா, உண்மையான கிறிஸ்துவனுடைய அங்கங்கள். எவ்வளோ விசேஷம் இருக்கு தெரியுங்களா நமக்கு? நமக்கு தான் தெரியும் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிகர், நமக்கு தான் தெரியும் அவர் வெளிப்படுத்தின திட்டம், நமக்கு தான் தெரியும் உண்மை என்றால் என்ன. இந்த இந்த கூட்டத்துக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பயங்கரமான விசேஷமானவங்க நாமும். ஆனா இந்த ரீதியில நம்மள உலகத்தார் என்ன பண்ண மாட்டாங்க, அறிஞ்சிக்கவே மாட்டாங்க. நம்மள வந்து பைத்தியம், ஒண்ணுமே தெரியாதவங்க, பிரயோஜனமற்றவங்க, வாழ தெரியாதவங்க, இப்படித்தான் பார்ப்பாங்க. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விசேஷங்களை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அறிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா மனசு என்ன நினைக்கும்னா, பாருங்க, ஒருவேளை இந்த ஊர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா மனசு எந்த அளவுக்கு நினைக்குது தெரியுங்களா? அட்லீஸ்ட் நான் சத்தியத்தில் இருக்கிறேன், என் மனைவியாவது என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், என்னை ஒரு தேவனுடைய மனுஷனா பார்க்கணும், என்கிட்ட சத்தியம் இருக்குன்னு என் மனைவியாவது பார்க்கணும், என் பிள்ளைங்களாவது பார்க்கணும். ஆனா மனைவி பிள்ளைகளே நம்மள எப்படி பார்ப்பாங்க? சத்தியத்தில் இருக்கிறதுனால நம்மள ஏதோ நம்ம இது பண்ணக்கூடாது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. மோஸ்ட்லி என்ன சொல்றதுன்னா, பாருங்க, தேவனே உலகம் என்ன பண்ணல, கர்த்தர் இயேசுவே என்ன பண்ணல. பாருங்க, கர்த்தர் இயேசு தான் மேசியா, மேசியாவா அவர் வந்தாரு. அதுக்குரிய எல்லா அடையாளங்களும் அவர்கிட்ட இருந்துச்சா இல்லைங்களா? அவர் பேசின மாதிரி யாருமே பேசல, அவர் செஞ்ச அற்புதங்கள் யாருமே இது வரைக்கும், அதெல்லாம் மேசியாவுக்குரிய அடையாளங்கள். மேசியாவா வந்தார், மேசியாவுக்குரிய அடையாளங்கள் கொடுத்தார். ஆனா யாரும் அவரை மேசியாவை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. மேசியான என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னைக்கு நீங்க நான் கூட யார்தான் அபிஷேகம், அதாவது மேசியாவில் இயேசு தலைனா நீங்க நான் யாரு? எப்படி தலைய வந்து அவங்க அறியலையோ, சரீரத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அறிஞ்சிக்க மாட்டாங்க. உண்மையான சத்தியத்துல உள்ள ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் இயேசுவினுடைய சபை, பரலோக வாய்ப்புக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, உலகத்தை ஆளுகை செய்வாங்க, இவங்களுக்கு தான் சத்தியம் தெரியும். இப்படி எல்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அறிஞ்சிக்க மாட்டாங்க. அது கூட ஒரு வேதனை தரும் நமக்கு, பரவாயில்ல. அதுவும் கூட கர்த்தரோடு கூட படுகிற பாடல உள்ள ஒரு அனுபவம் தான் சகோதர சகோதரிகளே. இப்ப நாம 14வது ஒண்ணு பார்க்கலாம், 13 இல்ல வாசிங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 18-21 வசனம்.
வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபதிரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும்.
பாருங்க, அப்போ நன்மை செய்து பாடுபடுதல் பத்தி அங்க பேசிருக்கான். அதாவது நீங்க நன்மை செஞ்சு பாடுபடுங்கிறீங்கன்னா என்ன பண்ணுங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமாக. ஆமா, இன்னொரு வசனம் என்ன மேல என்ன சொல்லுது, வேலைக்காரரே முரட்டு முரட்டு
அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு
கீழ்படியுங்கள்.
நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம்,
பாருங்க, நல்லவங்களுக்கும் சாந்த குணம் உள்ளவங்களுக்கு மாத்திரம் இல்ல, யாருக்கு கூட முரட்டு குணம் உள்ளவங்களுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, அநியாயம் பண்றவங்களுக்கும் அக்கிரமக்காரங்களுக்கும் கூட நீங்க என்ன பண்ணிடுங்க, நீங்க சைலண்டா இருந்துடுங்க. ஏன்னா நல்லது செய்யறதுக்கு மாத்திரம் நீங்க நல்லது செஞ்சா என்ன நன்மை இருக்கு, தீமை செய்வாங்க ஆனால் நீங்க என்ன செய்யறீங்க, அப்படின்னா தான் என்ன இருக்கு உங்ககிட்ட. இது என்னன்னா இது ரொம்ப முக்கியம், நன்மை செய்யறதுனால வருகிற பாடுகளை மத்தியில் அமைதியா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படின்னா உங்க தரப்புல நியாயம் இருக்கும், நீதி இருக்கும், தகுதி இருக்கும். உங்களை எது தரப்பினர்கிட்ட மூணுமே இருக்காது, அவங்க அநியாயம் பண்ணி உங்களை குற்றவாளி ஆக்கிடுப்பாங்க. இப்ப மனுஷன் என்ன சொல்லும், நீ அப்படி பேசல நீ அப்படி செய்யலங்கிறது என்ன பண்ணிடும், அவங்களுக்கு நிரூபிச்சு காண்பிச்சுட்டு தோணும். ஆக்சுவலா இன்னைக்கு நான் வேற ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி தான் வந்தேங்க. இந்த பாடம் என்னன்னா, கர்த்தர் இயேசு மேல நடத்தப்பட்ட விசாரணைகள், கர்த்தர் இயேசுவை ஒரு குற்றவாளியா சித்தரிச்சு அவரை வந்து விசாரணை சங்கத்துக்கு முன்னாடி போய் நிறுத்தி வச்சு விசாரணையெல்லாம் பண்ணி ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்து கொலை பண்ணாங்க. அதை வந்து ஒரு சகோதரர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யூத சட்டத்தின் படித்தான் கர்த்தர் இயேசுவை விசாரிச்சாங்க, ஏன்னா ஒரு யூதன். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, அந்த சட்டத்தை அவங்க கையாண்ட விதம் எப்படி இருந்துச்சுன்னா, 11 யூத சட்டத்தை மீறித்தான் சட்டவிரோதமா கர்த்தரேசு என்ன பண்ணாங்க, தண்டிச்சாங்க. இது என்ன ஆச்சரியம்னா, 11 சட்டம் மீறுதல் கர்த்தரேசுக்கு தெரியும், ஏதாவது ஒரு சட்டம் மீறுதல்ல அவர் சுட்டி காமிச்சு நீங்க ஏன் என்னை இப்படி சட்டப்படி விசாரிக்கலன்னு ஒரு யூதனா கேட்டிருந்தாருன்னு வைங்க, கர்த்தரேசு ரொம்ப சுலபமா என்ன எடுப்பாரு, விடுதலையாய் போயிடுப்பார், அவர் மேல யாருமே கை வச்சிருக்க முடியாது. ஆனாலும் ஏன் நீங்க அநீதியா என்ன நடத்துறீங்க, கர்த்தர் இயேசு ஒரு முறை கூட சுட்டி காண்மிக்கல. தன்னிடத்துல எல்லா நீதி இருந்தும் தன்னுடைய நீதியான தன்மைய நிலைமைய நிரபராதிங்கிற ஸ்தானத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு முறை கூட என்ன பண்ணல, முயற்சிக்கல. தன் உரிமை மீறப்படுது, உதாசீனப்படுத்தப்படுதுன்னு தன் உரிமைக்காக ஒரு முறை கூட என்ன பண்ணல, அவரு போராடல. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் தரப்புல எல்லா நீதி இருக்கு, நியாயம் இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு, ஆனாலும் என் மீது அநியாயமா அநீதியா என் உரிமைகள் மீறப்படுதுங்க போது நான் போராடாம, என் உரிமை போராடாம என்னை நிரூபிக்கிறதுக்கு அவசியம் இல்லாம நான் அமைதியா இருக்கணுங்கிறது முடியவே முடியாது. கத்திரே சடாக செஞ்சு காமிச்சார், சொன்னா சுருக்கமா சொன்னா, நீங்க ஒரு புது சிருஷ்டியா, ஆமா, உங்க உரிமை மீறப்படுதா, ஆமா, உங்களை தவறானவர்களா சித்தரிக்கிறாங்களா, ஆமா, உங்க உரிமைக்காக போராடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, உங்களை நிரூபிக்கிறதுக்கு நீங்க முயற்சிக்காதீங்க, அமைதியா ஒப்பு கொடுங்க, போட்டும் அந்த சூழல் உங்களை கடந்து போட்டும். தேவன் அனுமதிச்சிருக்கிறார், உங்களை நல்லா சோதிச்சு பாக்குறார். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப பாடுள்ள அனுபவம், அது தப்பு செய்யாம தப்பு செஞ்ச மாதிரி என்னை பாக்குறாங்க. புரியுதுங்களா, நான் நன்மை தான் செஞ்சேன் ஆனா அதைய தீமை செஞ்ச மாதிரி பாக்குறாங்க, புரிஞ்சிட்டாங்க, பேசுறாங்க, பரவுது, மனசு கஷ்டமா இருக்கு. நான் வாய் திறந்தேன்னா புரிஞ்சிடும் அவங்க, நான் தப்பு செய்யலன்னு புரிஞ்சுக்குவாங்க, ஆனா வாய் திறக்காதீங்க, சைலண்டா விடும், சைலண்டா விடுங்க. எனக்கு கர்த்தர் இயேசு ஏன் அப்படி இருந்தாராமா, 1 பேதுரு 2 அதிகாரம் 23 வசனத்துல நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் இடத்துல தம்மை ஒப்புவித்தார், பயப்படும் போது பதில் வயல. புரியுதுங்களா? பாடுபடும் போது பயம் முறுத்தல, ஏன்னா நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடுவோம். தேவன் ஏற்ற வேலையில உங்களை யார் என்று காமிப்பார், நிரூபிப்பார், கஷ்டப்படாதே. ஆனா நம்ம விஷயத்துல இப்ப எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு நான் இங்க ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? ஏன் அப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்ப பாருங்க, நீங்க என்னை தப்பா புரிஞ்சிட்டீங்க, நான் கொஞ்சம் என்னை நிரூபிக்க முயற்சி நான் பேசினேன்னு வைங்களேன், நீங்க புரிஞ்சிடுவீங்க, சே பிரதர் தப்பா செய்யல. ஆனா நான் அதை செய்யக்கூடாதுன்னு தேவன் விரும்புறாங்க, ஏன் தெரியுங்களா? நீங்க என்னுடைய சகோதரன், ஒருவேளை பலகீனத்துல அப்படி புரிஞ்சிருக்கலாம், அறியாமையில இருக்கலாம், இல்ல யாராவது ரெண்டு மூணு பேர் திருச்சி வேற மாதிரி ஏதாவது சொல்லி இருக்கலாம், அதனால இந்த மிஸ்டேக் நடந்துச்சு. இப்ப நான் எனக்காக, என் உரிமைக்காக, என்னை நிரூபிக்கணுங்கிறதுக்காக உங்க முகம் வந்து நான் அதை பேசும்போது புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா நெக்ஸ்ட் நீங்க என்ன ஆயிடுவீங்க, என்ன ஆயிடுவீங்க? சார் நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டுமே கொஞ்சம் நீங்க என்ன ஆயிடுவீங்க, கொஞ்சம் ஒரு வருத்தத்துக்குள்ள ஒரு வேதனைக்குள்ள என் முன்னாடியே போவீங்க. வேண்டாம், உண்மையான அன்பு இருந்தா நம்ம நிரூபிக்க முயற்சிக்க மாட்டோம், அவசியம் இல்லைன்னு நினைப்போம். பரவாயில்ல பரவாயில்ல, அது ஏற்ற சமயத்துல அது ஓகே ஆயிடும். ஜஸ்ட் சிம்பிள் அப்படி விட்டுருக்கணும், பிரேயர்ல மாத்திரம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். சோ ஒரு புதிய சிஷ்யன் தன்னுடைய உரிமைக்காக போராட மாட்டான், தன்னை நிரூபிக்கிறதுக்கு அவசியம் நினைக்க மாட்டான். பரவாயில்ல, அது தேவன் ஏதோ அனுமதிச்சிருக்கிறார், நான் ரொம்ப அன்பு காமிக்கணும் போல் தெரியுது, பொறுமையா இருக்கணும் போல் தெரியுது, இருக்கலாம். ஆனா நீங்க உண்மையிலே அப்படி இருக்கணும், தப்பு செஞ்சுட்டு இல்ல நான் வந்து அப்படி நான் நினைக்க முடியாது, உண்மையிலே நான் நல்லது செஞ்சவங்களா இருக்கும். சோ அது பரவாயில்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பரவாயில்ல. சோ இது என்னன்னா, இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஆனா அந்த மாதிரி நம்ம பாடுபட்டோம்னா கூட அது கர்த்தரோடு கூட படுகிற பாடுகளினுடைய ஒரு அனுபவம். இப்போ 14வது பாக்கணும், வாசிங்க 2 தெசலோனிக்கேயரில் 2 கொரிந்தியர் 7:5.
எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன.
புறம்பே போராட்டங்களும் உள்ளே
பயங்களும்.
அப்போஸ்தலன் பவுல் செய்த ஊழியத்துல சொல்றாரு, நல்லா கவனிங்க, அவருக்கு புறம்பே என்ன இருந்துச்சாம், புறம்பே போராட்டம்னா வெளியில போராட்டம், உள்ள என்ன இருந்துச்சான், என்ன மாதிரி ஊழியம் பாருங்க. அது ஏன் சொல்றாருனா, இங்க யார குறிச்சு சொல்றாருன்னா, யாரோட அவருக்கு போராட்டம் இருந்துச்சுன்னா, சபையை நிறைய பேர் வந்து தாக்குனாங்க, கள்ள உபதேசகர்கள், கள்ள போதகர்கள், நிறைய தாக்குதல் இருந்துச்சு ஆதிக்கால சபையில. அப்போஸ்தல் பவுலினுடைய ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய பாகம் என்னவா இருந்துச்சுன்னா, எப்பயெல்லாம் இந்த கள்ள உபதேசகர்கள் கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து சபையை பிரச்சனை கொண்டு வந்தாங்களோ, அவங்களை இவர் என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு, சபைக்கு அடையாளம் காண்பிக்க வேண்டும், இவங்க கள்ள உபதேசகர்கள், அவங்க பேசுறது சத்தியம் கிடையாது, கவுண்டர் பண்ண வேணும், அவங்க சொன்னது வசனம் இல்ல, அது அர்த்தம் கிடையாது, இதுதான் வசனம் இதுதான் அர்த்தம் சொல்லி யார காப்பாற்ற வேண்டி இருந்துச்சு. ஐயோ, பெரிய போராட்டங்க இது, டெய்லி இந்த போராட்டம் நடந்திருக்கு அவருக்கு, இது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் எது எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? இப்ப நான் வந்துட்டு கள்ள உபதேசம் பேசுறேன், பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாக்குறாங்க, மந்தை மேல கவனம் பண்றவங்க, இப்ப அவங்க என்ன பண்ணும் நியாயமா? நான் தெளிவா பேசுறேன், தெளிவா எதை பேசுறேன், கள்ள உபதேசம் பேசுறேன், உங்களுக்கு தெரியும் பிரதர் கள்ள உபதேசம் தான் பேசுறாரு, என்ன பண்ணணும் பிரதர்ஸ்? பிரதர் தானே, பரவாயில்ல, சொன்னா சங்கடம் ஆயிடும், போகணுமா போகணுமா, அப்படி போனுங்களா? இல்லாட்டி எப்படி போய் அவர்கிட்ட சொல்றது அப்படின்னு தயக்கம் அப்படின்ட்டு அமைதியா உட்காரணுமா? ஒண்ணு, தனக்கு பயம், தனக்கு துணிச்சல் இல்ல, இதை எப்படி போய் அவர்கிட்ட சொல்றது அப்படின்ட்டு விடுறதா? இல்லாட்டி தைரியமெல்லாம் இருக்கு, நம்ம பிரதர் தானே, ஏன் அவரை போய் பகச்சுக்கணும், இப்படி இருக்க முடியும், இப்படி எல்லாம் இருக்க முடியாது. இந்த மந்தை நீங்க சம்பாதிச்சதுல, நான் சம்பாதிச்சது கிடையாது, கர்த்தர் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தம் போட்டு சம்பாதிச்சது. இந்த மந்தைய தவறா நடத்துறதுக்கு, வசனத்தை புரட்டி நடத்துறதுக்கு யாருக்கு என்ன இல்ல, அந்த மாதிரி கள்ள உபதேசகங்க கள்ள உபதேசகர்கள் வரும்போது நின்னு சொல்லணும். அது பாருங்க, இப்ப நான் சொல்லும் போது நான் வந்து பேசுறேன், சகோதரங்கள் போது ரொம்ப கஷ்டம் இருக்கும், சகோதரரே தப்பு பண்றாரு, அவர்கிட்டயே போய் நின்று சொல்லணும், ரொம்ப கஷ்டம் இருக்கும், ஆனா செய்யணும், அது செய்யணும். யார் இருந்தா என்ன, தேவனுடைய வசனம் மாறிச்சுன்னா ரொம்ப கஷ்டம், மந்தை வீணா போயிடும், மந்தை வீணா போகணும்ட்டு எல்லாம் விட முடியாது, நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நாம. அப்ப என்ன, நான் நல்ல கேரக்டர் காமிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு இது, இந்த அனுபவம் ரொம்ப கஷ்டம். இது சகோதரர்கள் கிட்டே போய் பேசணும் குறைகள் பத்தி, ரொம்ப கஷ்டம். ஆனா அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அது மாதிரி எனக்கு புறம்பே போராட்டங்களும் உள்ள பயம் இருந்துச்சு. அவரு டெய்லி இந்த மாதிரி கள்ள உபதேசகர்களோட போராட வேண்டி இருந்துச்சு. பாருங்க, இன்னைக்கு தேவ கிருபையில நீங்க நான் எல்லாம் ஒரு தெளிவான சத்தியத்தில் இருக்கிறோம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு தெளிவான சத்தியத்தில் இருக்காங்களா சொல்லுங்க? ஏன், என்னாச்சு? எல்லாருமே பிரதர் அசல் மூலம் மூலம் தான் சத்தியம் பெற்றுக்கொண்டோம். ஏன் இல்ல இன்னைக்கு சொல்றீங்க பாருங்க? நீங்க எத்தனை பேர் வெளியே போயிட்டு ஃபுல்லா சுத்துறீங்க, ஒன்னும் சுத்த மாட்டீங்க. ஆனா தெரியா தெரியுது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல எல்லாருமே என்ன இல்ல தெளிவான. ஏன், என்னாச்சு? இப்படித்தான் ஆச்சு. சில பிரதர் வந்துட்டு சொல்லுவாங்க, இல்ல ஆரம்பிக்கல பண்ணல சொல்லுவாங்க இல்லீங்களா, வேற ஏதோ ஒரு உபதேசம் எடுத்து என்னவோ பேசுவாங்க, செய்ய வேண்டியவங்க சைலண்டா உட்காருவாங்க. சரி, ஏதோ பேசுறாரு பிரதர், எதுக்கு போய் கேட்டுட்டு, எதுக்கு வீண் பிரச்சனை? அப்படியெல்லாம் முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க நான் வந்து தேவனுடைய தெளிவான சத்தியத்தில் இருக்கிறோங்கிற நம்பிக்கையில பேசுனீங்க இல்லையா, ஏன் தெரியுங்களா? சிலர் இப்படி இருந்தாங்க, நமக்காக அருமையான சகோதரர்கள் இருந்தாங்க, துணிஞ்சு நின்னாங்க. இல்ல இப்படின்னா இப்படித்தான், அப்படித்தான் இருக்கணும். ஆனா அப்படி இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு, பாடுகள் இருக்கு. குட், கர்த்தரே சுநிமித்தம் பாடுகிற பாடுகள் அது நமக்கு இருக்கணும். கடைசியா நம்ம வாசிக்கலாம் இன்னைக்கு கர்த்தருடைய பாடுகளுடைய அனுபவங்கள், 2 தீமோத்தேயு 2:3-4.
நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போற்றியவனாய் தீங்கி தண்டில் சேவகம் பண்ணுகிற இவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான்.
ஆமா, பாத்தீங்களா, இது என்ன பிரச்சனைனா நல்ல போற்றியவனா இருங்க. ஆனா அப்படி இருக்கிறதுல நிறைய பாடுகள். அது என்ன, போர் சேவகன் என்ன பண்ணுவாராமா என்ன பண்ண மாட்டாராமா? வசனத்துல பண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவையில் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவரா இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்கள் அலுவல்கள்ல. அப்படின்னா ஒரு நல்ல சோல்ஜர், நல்ல சேவகனா இருக்கணும்னா எதுல சிக்கிக்க கூடாது? வேற வேற பிழைப்பு கடுத்த. அப்படின்னா நீங்க நான் கத்திரேசு, கத்திரேசு நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி, இங்கிலீஷ்ல கேப்டன், நம்ம கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்புக்கு அவர் தான் அதிபதி. அவருக்கு ஒரு சேனை இருந்துச்சுன்னா அந்த சேனையில நீங்க நான் தான் யாரு? ராணுவ வீரர்கள். புரியுதுங்களா? நாம் எப்படிப்பட்ட வீரர்களா இருக்கணும்னா உண்மையான வீரர்களா இருக்கணும். உண்மையான வீரர் யார் அப்படின்னா, யாருக்கு அவங்க சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இருப்பாங்களே ஒழிய வேற தேவையில் தேவையில்லாத வேலையில என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க நானு உண்மையான கர்த்தர் இயேசுனுடைய போர் சேவகனா இருக்கணும்னா டெய்லி என்ன ஒரு பாடுபட வேண்டும் தெரியுங்களா? இந்த உலகத்துல, இந்த உலகத்துக்கு அடுத்த விஷயங்கள்ல என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாம மாட்டிக்கூடாது, தலையிடக்கூடாது, இல்ல மாட்டிக்கூடாது. வேலையா 8 மணி நேரமா செஞ்சுட்டு வந்துடுங்க. புரியுதுங்களா? தேவையில்லாத பாரங்களை சுமந்துட்டு கர்த்தருக்கு அடுத்த வேலைகள்ல உங்களை ஒப்பு கொடுக்க முடியாதபடி ஒரு சூழலுக்கு உங்களை நீங்களே என்ன பண்ணிக்காதீங்க, அனுமதிச்சிடாதீங்க. இது கஷ்டங்க. நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கண்ணீர் விடுறது என்ன தெரியுங்களா? எங்கே பிரதர் மீட்டிங்க்கு வரணும்னு ஆசை இருக்கு, ஆனா நான் வேலையில என்ன ஆயிட்டேன், என் வேலை அப்படி, வருத்தம் கரெக்ட், அவங்க மேல நமக்கு இரக்கம் இருக்குது. ஆனா முன்னையே ஒரு கேள்வி, ஏன் அந்த வேலை தேர்ந்தெடுத்து? நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க. ஏன் நீங்க அந்த வேலை தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க யாரு? கான்சக்ரேட்டட். அப்படித்தானே? கான்சக்ரேட்டட் என்னங்க? உடன்படிக்கை பண்ணவர் தானே. உலகத்துல உங்களுக்கு பிரதானமான வேலை என்ன சொல்லுங்க? பிரதானமான வேலை என்ன? இல்ல நான் டீச்சர் வேலை இருக்கிறேன், அதுதான் முதல்ல பிரதர், நெக்ஸ்ட் உடன்படிக்கை அப்படியா? இல்ல நான் வியாபாரம் பிரதர், அதுதான் எனக்கு பிரதானமான வேலை, அதுக்கப்புறம் வருதா? வருதுங்களா? உடன்படிக்கை பண்ணி இருந்தா அவங்க சொல்லணும், இந்த உலகத்துல எனக்கு பிரதானமான வேலை என்னது? செய்த உடன்படிக்கைய நிறைவேற்றுவது. அப்புறம் அதை நிறைவேற்றுவதற்கு தகுந்த மாதிரி மற்ற வேலைகள் நான் என்ன பண்ணிக்குவேன், அது குடும்பமோ சொந்த வேலையோ எதுவா வேணா வச்சுக்கணும். அப்போ பாருங்க, கர்த்தர் இயேசுனுடைய சேனையில உண்மையான போர் சேவகனாக இருக்கிறதுல நிறைய பாடு இருக்குதுங்க. கவனமா நம்ம வேலைகளை தேர்ந்தெடுக்கணும். பொறுப்புகளுக்கு ஒப்புக்கொள்ளணும், விஷயங்களை கையில எடுக்கணும், எப்படியாவது நேரத்தை மீட்டு கொண்டு தேவனுக்காக, சத்தியத்துக்காக, அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நம்மளை நம்ம காத்துக்கொள்ளணும். இதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும், நிறைய விஷயங்களை இழக்க நேரிடும், அப்புறம் வாழ்க்கை வந்து சுருங்கிடும். உங்களுக்கு எண்ணி செலவு பண்றதுக்கு தான் கையில பணம் இருக்கும், சும்மா அப்படி தாம் தூம் செலவெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு தேவையில்லாம ஏன் அந்த வேலையில போய் 12 மணி நேரம் வேலை செய்யணும், 2000 ரூபாய் கம்மி தான், இவ்வளவுதான் சேலரி வருது, ஏன்னா இந்த வேலையில 8 மணி நேரம் போகுது, சந்தோஷமா எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க கண்ணு முன்னாள். சோ பாருங்க, அப்போ ஒரு நல்ல போர் சேவகனாக இருக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கு. சோ இந்த மாதிரி கஷ்டங்கள் கூட நிறைய பேர் படுகிறத நம்ம பாக்குறோம். நல்லது, கர்த்தரோடு கூட அவர்கள் தங்கள் பாடுகளை பங்க அனுபவிச்சுட்டு அங்க இருக்காங்க. 15 வசனங்கள் டச் பண்ணிட்டோங்களா, 15 விதமான அனுபவங்கள் சின்ன சின்னதா தோன்றும். இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது சந்தர்ப்பத்துல யாராவது மத்தியில இருதயத்துல அப்படி வாங்கிட்டு போம், ருசிச்சிருப்போம். இன்னும் சிலர் அதை அடிக்கடி வாங்குற ருசிக்கிற வாய்ப்புல இருந்துட்டு இருப்போம். சந்தோஷப்படுங்க, நீங்க கூட கர்த்தரோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பாடுகள் பட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த பாடுகள் எதுவுமே எனக்கு இல்ல, நீங்க ரொம்ப சீரியஸா சிந்திக்கணும். அது இது பஸ்காவனுடைய நாட்கள், அந்த பாடுகள் இருக்கிறதா, இருந்தா அந்த மாதிரி பாடுள்ள ஜீவியம் இருந்தா இருக்குதுங்கிறத தான் அடையாளமா என்ன பண்ண போறோம், நினைவு கூறுதலினால செய்ய போறோம். நல்லா கவனிச்சுக்கணும். இது எப்படி நம்மளை சுய பரிசோதனை செய்யணும், எப்படி நம்மள பாத்திரவான்களா உணரணும் என்று சொன்னா, அப்பம் பிக்கும் போது, திராட்சை ரசம் பருகும் போது வெறும் அடையாளங்க அது, ஆனா முக்கியமான அடையாளம். அதுல நம்ம இல்லைன்னு சொல்றது இல்ல, செஞ்சே ஆகணும், ஆனா அது அடையாளம் தான். யார் அடையாளம் செய்யலாம் அப்படின்னா, அவங்க எந்த அடையாளத்தை செய்யறாங்களோ அந்த அடையாளம் காண்பிக்கிற அர்த்தம், பொருள், நிஜம் அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கணும். கரெக்ட். நான் கர்த்தர் இயேசுவுடைய அங்கமா, அவர் பிக்கப்பட்டது போல அனுதினமும் என் வாழ்க்கையில அவருடைய பாடுகளுக்கு உகந்த பாடுகளின் அனுபவங்களுக்குள்ள பிக்கப்பட்டு இருக்கிறேன்னு இருந்தா இருக்கிறத என்ன பண்ணி காமிங்க, பிட்டு காமிங்க. அவர் போல நான் நசுக்கப்பட்டுட்டே இருக்கிற பல விதமான அனுபவங்களுக்குள்ள தேவனுக்காக, சத்தியத்துக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஜீவிக்கிற காரணத்துக்காக நான் ரசத்துல கைவிச்சத்துல இருக்கணும். இருக்கிறதான் அடையாளத்துல காண்பிக்க போறோம், நிஜத்துல இல்லவே இல்ல, அப்படியே வரும் போறோம். ஆனா அந்த அன்னைக்கு மாத்திரம் பயபக்தியோட வந்து ஏதோ பிக்கப்படுகிற மாதிரி, ஏதோ நசுக்கப்படுகிற மாதிரி அந்த உன்னதமான அடையாளங்களை செஞ்சோம்னா மிஸ்டேக், ராங், தப்பு. அதுதான் தேவன் பார்வையில சொல்றாரு, கர்த்தருடைய சரீரம்னாவே உங்களுக்கு என்ன ஆகல, இன்னும் தெரியலப்பா உங்களுக்கு கர்த்தருடைய சரீரம்னா என்ன தெரியுங்களா, தலை வாங்கின அனுபவம் வாங்கிட்டு இருக்கணும். அனுபவமே வாங்கல, சரீரம் போல வந்து சரீரத்துக்குரியதுல பங்கெடுக்கிறீங்க, தாவசனம் இப்படி அபாத்திரமாய் பார்த்த பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன விதர் பண்றது. சுய பரிசோதனை செய்யும் போது சுய பரிசோதனை செஞ்சு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சா சைலண்டா இருந்துடுறாமா, அதுக்காக பரிசோதனை பண்ண சொல்ல, சுய பரிசோதனை செய்யுங்க. செய்யும் போது என்ன தென்படும், குறைகள், எனக்கிட்ட குறை இருக்கு இன்னைக்கு இந்த வருஷம் நான் அனுசரிக்கும் போது குறையோட தான் அனுசரிக்கிறேன், உங்ககிட்ட குறை இருக்கும், ஆனா அந்த குறைகளை பற்றின உணர்வுக்கு வரணும், அதுதான் மெயின். நான் கர்த்தருடைய சரீரம் இப்படி இருந்திருக்கணும், இந்த அளவுக்கு என்னால் இருக்க முடியாம போச்சு, இந்த உணர்வுக்கு வந்து இப்ப இந்த குறைகளுக்காக தேவன் கிட்ட என்ன பண்றான், நாமோ இந்த நாட்கள்ல கிட்டி சேரணும் கண்ணீரோட, அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நான் உடன்படிக்கைக்கு உண்மையா தான் இருக்க நான் முயற்சித்து இருக்கிறேன், ஆனா நிறைய தருணங்களை நான் இழந்துட்டேன், நான் என்னுடைய பொருத்தனை நிறைவு செய்யல, இப்படி எல்லாம் பிற்கப்படுறதுக்கு அனுமதிக்கல, நசுக்கப்படுறதுக்கு அனுமதிக்கல, ஆனா எனக்கு உணர்ந்துட்டேன், நான் என்னை சுய பரிசோதனை செஞ்சு பாக்குற சரீரத்துக்கே உரிய மாதிரி நான் வாழல, நான் ஆனா என்னுடைய குறைகள் நான் உணர்ந்திருக்கிற, எனக்கு இரக்கம் காமிங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, நான் இந்த ஜீவியத்துல இன்னும் உண்மையா இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன், எனக்கு கிருபையா ஒரு வாய்ப்பு தாங்க, இப்போ தேவன் கிட்டயா அவருடைய இரக்கத்துக்காக ஜெபிச்சு இந்த நாட்கள்ல கிருபை வாங்கணும், இரக்கம் வாங்கணும், வாங்கிட்டு போய் பங்கிடுங்க. சோ சுய பரிசோதனை செஞ்சு தகுதி இல்லைன்னு சொல்லி பங்கெடுக்காம போறதுக்கு இல்ல, சுய பரிசோதனை செஞ்சு குறைவுகள் பத்தின உணர்வுக்கு வந்து குறைவுகளுக்காக கிருபை இறக்கம் வாங்கி இறக்கத்தினால தகுதிப்படுத்தப்பட்டு போய் பங்கெடுப்பதுக்காக ரொம்ப முக்கியம். அதனால் சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இன்னைக்கு நீங்க சுய பரிசோதனை செய்வதற்கு ஒரு உதவிகரமான ஆலோசனைகள் உங்க முன் பாடத்துல வந்தது. கர்த்தர் இயேசுவோடு கூட பாடுகள் படுவது சரீரத்திலையும் இருக்குது, ஆனா பிரதானமா நமக்கு சரீரத்தை பார்க்கலாம், மற்ற விஷயங்கள்ல இருக்கு. கண்டிப்பா நம்ம சொல்லிட்ட 15 பாயிண்ட்ஸ்ல எல்லோருக்கும் ஒரு பாதி அளவாது கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும். அதனால பாடுபடுகிற வகுப்பாடத்தான் நாம் இன்னிக்கும். ஆனா குறைவுகளை நாம் சிந்திக்கலாம். தேவன் இடத்துல இறக்கம் கேட்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் குறைவுகள்ல நம்முடைய இறக்கத்தினால அவர் மன்னிச்சு என்னுடைய இது மன்னிச்சு நாம இந்த முறை பங்கு எடுக்கும் போது மேற்கொண்டு ஒரு வருடம் நம்ம கரத்துல தந்து நம்ம பொறுத்தனை நிறைவேற்ற செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராம். இந்த நாளிலும் இந்த வாய்ப்புல உங்கள் மத்தியில கடந்து வருவதற்கு தேவன் தந்த வாய்ப்புக்காக என்னுடைய நன்றிகள், என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லோருக்காக என்னுடைய ஜெபங்கள்ல நான் நினைவுக்கொள்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.
பிதாவாகிய தேவன் அவருடைய மகத்துவமான வார்த்தைகளை சகோதரர் மூலமாக